சகோதரி, நாம் கேட்டுட்டதான அந்த ஒரு பாடல் இஸ்ரேல் தேசத்தினுடைய தேசிய கீதம். இது நாம் அறிந்ததான ஒரு விஷயம். இருந்தாலும் உங்களுடைய தகவலுக்காக அதை நாம் தெரிவிக்கிறோம். ஏனென்றால் இன்றைய குழு ஆய்வு இஸ்ரேல் குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கின்றபடினாலே இஸ்ரேல் தேசத்தினுடைய தேசிய கீதமானது இப்பொழுது இசைக்கப்பெற்றது. அதோடு கூட வேறொரு காரியம் கூட, இப்பொழுது இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் அந்த தலைப்பின் கீழாக குழு ஆய்வு நடைபெறும். இந்த குழு ஆய்வு அவர்களுக்குள்ளான அந்த ஆய்வு முடிந்த பிற்பாடு சகோதர சகோதரிகள் மத்தியிலிருந்து இஸ்ரேல் குறித்ததான கேள்விகள் ஏதாவது இருக்குமாயின் ஒரு அல்லது இரண்டு மூன்று கேள்விகள் அதிகபட்சமாக, அது மாத்திரம் நேரம் இருக்கும் பட்சத்தில் அது கேட்க ஒருவேளை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இஸ்ரேல் குறித்ததான கேள்விகள் சகோதர சகோதரிகளுக்கு இருக்குமாயின் அதை நீங்க பேனலிஸ்டிடம் இந்த டிஸ்கஷன் முடிந்தவுடன் கேட்கலாம். அப்போதுதானே அதற்கான பதில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய தீர்க்க தரிசனத்தில் இஸ்ரேல் தேசத்தின் நிலைமை என்ற தலைப்பின் கீழாக ஒரு குழு கலந்தாய்வை நாம் பெறுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்கே உரிய முயற்சிகள் ஆவிக்குரிய பிரயாசங்களை எடுத்திருக்கின்ற சகோதரர்கள் யாவரையும் நாம் நன்றாக அறிவோம். ஆகவே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை முன்னிட்டும் நமது மூத்த சகோதரன் எழுத்துக்களை முன்னிட்டும் ஆராய்ந்திருக்கக்கூடிய இந்த குழு கலந்தாய்வில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேசமாகிய இஸ்ரேல் தேசத்தினுடைய தீர்க்க தரிசன நிலைமைகளை குறித்து நாம் ஆராயிருக்கின்றோம். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் யாவரும் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக மெய்த்திருச்சபையின் வாய்ப்புக்காக பரம அழைப்பின் பங்காளிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும், மாம்சீக இஸ்ரேலர் மற்றும் அவர்களது தேசம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்க்க தரிசன காலக்கணக்குகளையும் மற்றும் தீர்க்க தரிசன சத்தியங்களையும் நமக்காக அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இந்த இஸ்ரேல் தேசம் தேவனுடைய திட்டத்தின் ஒரு கால கண்ணாடி என்பதை கூட நாம் ஆராய்ந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்வோமேயானால் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டின் பகுதியில் 17 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 17 தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் மிகவும் அதிகமாக, இன்னும் சொல்லப்போனால் முழுமையாகவே, இந்த இஸ்ரேல் தேசத்தை குறித்தும் அதன் தீர்க்க தரிசனங்களை குறித்தும் மிக விவரமாக தேவன் முக்கியத்துவப்படுத்தி அநேக சத்தியங்களை அவருடைய திட்டத்தை விளக்குவதற்காக பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவே நம்முடைய பிதாவாகிய தேவனே அவ்வளவு தூரம் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிற அந்த தேசத்தை குறித்தும் அதற்கான தீர்க்க தரிசனங்களை குறித்தும் நாம் ஆராய்வது விசேஷமாக நிச்சயமாக ஒரு ஆவிக்குரிய திருச்சபையின் கடமையாகவே காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த குழு கலந்தாய்வினுடைய முதலாவது கேள்விக்குள்ள நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த குழு கலந்தாய்வு இங்கே இருக்கக்கூடிய பேனலிஸ்டுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு குழு கலந்தாய்வாக இருப்பதனாலே தங்களது மேலான கவனத்தை தரும்படி நான் அன்பாக தாழ்மையாக உங்கள் யாவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் இங்கே பார்த்த இந்த ஹடிக்வா இஸ்ரேலினுடைய நேஷனல் ஆந்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேசிய கீதத்தில் கூட அதனுடைய பொருள் அவர் ஹோப், நம்முடைய நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழாக அவர்கள் விசேஷித்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது நிச்சயமாகவே நம் அனைவருக்கும் ஒரு விசேஷித்த படிப்பினையாக பாடமாக கூட அநேக வரிகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து நாம் இந்த குழு கலந்தாய்வினுடைய முதலாவது கேள்விக்குள் பிரவேசிக்கலாம். முதலாவது கேள்வியை நாம் ஆராய்வதற்கு நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய ராஜ்யம் ஆவதற்காக இஸ்ரேல் தேசம் கூட்டி சேர்க்கப்படுவதை குறித்து மற்றும் இஸ்ரேல் குறித்தும் உள்ள தீர்க்க தரிசனங்களை குறிப்பிடுக. தேவனுடைய ராஜ்யம் ஆவதற்காக இஸ்ரேல் தேசம் கூட்டி சேர்க்கப்படுவதை குறித்து மற்றும் இஸ்ரேல் குறித்தும் உள்ள தீர்க்க தரிசனங்களை குறிப்பிடுக. இந்த கேள்விக்கான பதிலை நம்முடைய பேனலிஸ்டுக்கு மத்தியில் தேவனுடைய கிருபையில் நாம் துவங்க உள்ளோம். அன்பு சகோதரர் ஜான்பதர் அவர்கள் இதற்கு பதில் தாங்க.
சகோதரருக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துவதையும் தெரிவிப்படுத்துகிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்து மாத்திரமல்ல, நான் சார்ந்திருக்கிற கோத்தி சபையுடைய உங்களுடைய அங்கங்கள் ஒவ்வொருடைய அன்பு வாழ்த்து, அது மாத்திரமல்ல கோட்டயத்தில் இருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிய அன்பு வாழ்த்து கூட நாம இந்த சமயத்தில் தெரியப்படுத்துகிறோம். இவ்விதமான ஒரு வாய்ப்பிற்குள்ளாக கடந்து வர செய்த தேவனுக்கு கர்த்தர் மூலமாக நம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சகோதரர் கேட்டீங்க, நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேல் குறித்து. கண்டிப்பா ஏன் இஸ்ரேல் குறித்து பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ரெண்டு நிலைப்பாடு. ஒரு நிலைப்பாடு, நாம ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், நம்மை குறித்து நிதானிப்பதற்கு மாம்சீக இஸ்ரேலை பார்ப்பது அவசியமா இருக்கு. அப்போ தீர்க்க தரிசனத்தின் பார்வையில இன்றைக்கு எவ்வளவு காரியங்கள் வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது அநேக வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். சொல்லப்போனா இஸ்ரேல் குறித்து தான் அநேக காரியங்கள் அநேக தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டிருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா மிகப்பெரிய அளவிலையும் மிக சிறிய அளவிலையும் இன்னும் சொல்ல போனா ஒரு வரியில கூட அநேக தீர்க்க தரிசனங்களை நம்ம இஸ்ரேல் குறித்து பார்க்கிறோம். முதல்ல நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, மிகப்பெரிய அளவில் அப்படிங்கும் போது நமக்கு தெரியும் எசேக்கியேல் புஸ்தகத்துல 37, 38, 39 அதிகாரங்கள் மிகப்பெரிய ஒரு பரந்த அளவில் நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுது. அதே போல இன்னும் பார்க்கணும்னா சங்கீத புஸ்தகம் 83 அதிகாரம், அதுல கூட நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஆமோஸ்ல, எசேக்கியேல, நிறைய விஷயங்கள் ஏசாயால. சோ இப்படி ஒருவேளை வரிசைப்படுத்தி பார்க்கணும்னா நிறைய சொல்லாம இருக்கும். பட் நான் சில விஷயங்கள் மாத்திரம் சொல்லி நாம இங்க காலத்தை கருத்து நிறுத்தலாம் பார்க்கலாம்.
தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக நம்முடைய அன்பு சகோதரர் பிரபா அவர்கள் வாய்ப்பு எடுத்துக் கொள்ளுங்க.
முதலாவது, அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும், என்னுடன் இருக்கிற ஈரோட்டில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலமாகவும் என்னுடைய நன்றி துதி தெரிவித்துக் கொண்டு, ஜானி பிரதர் நீங்க கேட்ட முதல் கேள்வி இந்த இஸ்ரேல் குறித்த தீர்க்க தரிசனங்கள். இது நான் புரிந்து கொண்ட விதம், நமக்கு தெரிந்தபடி இஸ்ரேலினுடைய ஹிஸ்டரி இருக்கு. அதாவது அந்த ஹிஸ்டரி வந்து 1878 முடியுதுன்னு நம்ம எடுத்துக்கொள்கிறேன். அதாவது அவர்கள் தண்டிக்கப்பட்டு அந்த தண்டனை காலம் முடிவுக்கு வந்தது 1878. நான் புரிந்து கொண்டது அங்க இருந்து கர்த்தரேசனுடைய இரண்டாம் வந்திருத்தல்ல அவங்களுடைய தண்டனை காலம் முடிந்து ஆசீர்வாத காலம் ஆரம்பித்ததிலிருந்து, ஒருவேளை நீங்க கேள்வியில் குறிப்பிட்டுட்ட ராஜ்யத்தில் அவர்கள் முக்கியமான பங்கு வகிக்கிற அந்த நாள் மட்டும் முடிய தீர்க்க தரிசனங்கள் அநேகம் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும்.
சரி,
நம்ம லிஸ்ட் அவுட் பண்றது ரொம்ப கடினம். ஆனா தலைப்பு வாரியா சொல்லிட்டான் சகோதரர் ஜான் குறிப்பிட்டார் எசேக்கியேல் 37. எப்படி நம்பிக்கையற்ற நிலைமையில சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த இஸ்ரேல் தேசம் மீண்டும் ஒரு தேசமாக கூட்டி சேர்க்கப்பட்டு கட்டப்பட்டு எழுந்து நிற்பார்கள். அந்த அதிகாரத்தில் அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு. ஒருவேளை அந்த கூட்டி சேர்க்கப்படுகிற விதம் பத்தின தீர்க்க தரிசனம் எரேமியா 16:15, மீன் பிடிக்கிறவர்கள் மூலமா, அப்புறம் வேட்டைக்காரர்கள் மூலமா, அந்த விதம் பத்தி அந்த ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்து நம்ம சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவாங்க, எங்க கூட்டி சேர்க்கப்படுவாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு தான். ஆனா எந்த இஸ்ரேல் தேசம், இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம் அல்ல, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பார்டர்ஸ் வரைபடம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசத்துக்கு அல்ல. மாறாக வசனம் சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு அவங்களுடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த தேசத்தில், அப்படின்னா இஸ்ரேல் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் ஆபிரஹாமுக்கு தேவன் கொடுத்த அந்த ஒரிஜினல் பார்டருக்குள்ள. அது பத்தின தீர்க்கதரிசி
ஆபிரஹாமினுடைய வாக்குத்தத்தத்திற்குள்ளாக,
கரெக்ட், அவர்கிட்ட தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று இந்த பூமியில தேவன் நியமிச்சிட்ட அந்த எல்லை. வேதத்துல ஒரே தேசத்துக்கு தான் எல்லை துல்லியமா குறிக்கப்பட்டிருக்கு, இஸ்ரேல். சோ அந்த ஒரிஜினல் பார்டர்ல தான் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவாங்க என்பது இருக்குது. கூட நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம், அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவாங்க பிதாக்களினுடைய ஒரிஜினல் பார்டர்ஸ்க்குள்ள. அது மாத்திரமல்ல, அப்படி கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் செல்வ செழிப்பா ஆஸ்திகள் எல்லாம் சம்பாதிச்சு அவர்கள் ஒரு நல்ல நிலையில இருப்பாங்க என்பது, அது பற்றின தீர்க்க தரிசனங்கள் எசேக்கியல் 38 அதிகாரத்தில் அங்க இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை கூட்டி சேர்க்கப்படுறதை பத்தி நம்ம பர்டிகுலரா பேசும்போது இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்துக்கு முன்பு ஒரு கூட்டி சேர்க்கப்படுதல் இருக்கு, ரீகேதரிங். யாக்கோபு இக்கட்டு காலம் முடிஞ்சதுக்கு பின்பு கூட செகண்ட் ரீகேதரிங் இருக்கு, புறஜாதிகள் மத்தியிலிருந்து சிலரை தேவன் மீண்டும் கூட்டி சேர்க்கிறார். அது பத்தின தீர்க்க தரிசனம் ஏசாய 66 அதிகாரத்தில் இருக்கு. ஸோ இப்படி அநேக விஷயங்கள் நாம் சொல்லலாம், இதுதான் நான் பகிர்ந்துக்கிறேன்.
தேங்க்யூ. அடுத்ததாக கிருஷ்ணபுதர்.
தேங்க்யூ சகோதரர் ஜானி. சுருக்கமா அநேக இடத்துல இந்த அன்புக்கு தெரிவிக்கிறோம். அது மிகப்பெரிய சலாக்கியம் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டில் பங்கெடுக்கிறதுக்கு நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய ராஜா, நம்முடைய மனவாளன் கிறிஸ்து இயேசு மூலமாய் அநேக அநேக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக இடங்கள்லேருந்து அன்பு தெரிவிச்சிருக்கிறாங்க மாநாடுக்கு. விசேஷமா நம்ம இருக்கிற சபை, பெங்களூர் சபை, 4 மூப்பர்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அதே சமயத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற KGF சபை சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய அன்பு தெரிவிக்கிறோம். அதே சமயத்தில் பஞ்சாப்ல இருக்கிற சபை, அங்கே இருக்கிற சகோதரர் அஜய் மற்றும் அவங்களுடைய குடும்பம் வந்தாச்சு, நாளைக்கு நம்ம மாநாட்டில் வந்துருவாங்க. அதே சமயத்தில் மும்பையில் இருக்கிற சகோதரர் பூஜாரி நம்ம கூடவே இருக்கிறாரு, மும்பை சபையுடைய அன்பு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். சிங்கப்பூர் சபையுடைய அன்பு வாழ்த்துக்கள் கூட இந்த நேரத்தில் உங்க மத்தியில் தெரிவிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, சகோதரர் ராஜ், சகோதரி சோஃபி, சகோதரர் ஸ்டீஃபன் உடைய அன்பு வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் மியான்மாரில் இருக்கிற சகோதரர் நாங் நாங் சோ, அங்கே இருக்கிற சபையுடைய முழுக்க அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு நம்ம தெரிவிக்கிறோம். ஆப்பிரிக்காவுடைய அநேக சபைகள் மற்றும் அமெரிக்காவுடைய தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கிறோம். லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம கண்டிப்பா அதுக்குள்ள போயிட்டா அது சமயம் பத்தாது. பட் நிறைய ஜனங்கள், நிறைய பரிசுத்தவான்கள் அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் இந்த மாநாடுக்கு தெரிவிக்க மிக வாஞ்சையில சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த விஷயம் உங்க மத்தியில சொல்றதுக்கு, தேவனுக்கு நன்றி. சோ இந்த இருக்கிற கேள்வி, முதல் கேள்வி, ஏற்கனவே ரெண்டு அருமையான சகோதரர்கள் பேசியிருக்கிறாங்க, எந்த தீர்க்க தரிசனங்கள் இருக்கு இஸ்ரேல் குறித்து. நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு நம்ம நல்லா தெரியும். இப்ப எனக்கு கூட ஒரு பங்கு இருக்கு இந்த ஒரு குழு ஆய்வுல. நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் பிரகாரமா நம்ம எங்க ஆரம்பிக்கலாம், எனக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு எங்க ஆரம்பிக்கலாம். நம்ம நினைச்ச ஆரம்பிக்கலாம் எங்க, நம்முடைய மூத்த சகோதரர் சகோதரர் ரசல் ஆரம்பிட்டார். அவரு இருந்த அந்த வால்யூம்ல இருக்கிற 3rd வால்யூம்ல 243 பேஜ்ல த ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் கூட்டி சேர்த்ததலுடைய இருக்கிற சப்ஜெக்ட்ல அவர் ஆரம்பிறார். ஆமோஸ் 9 அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 14-15. சோ இது ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனம் பிரதர் அங்க இருக்கு. அடுத்து அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. எரேமியா எசேக்கியல் 20 அதிகாரம் வசனங்கள் 33-37 இங்க வந்து நம்ம பாக்குறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி தேவன் அவர் வல்லமையுள்ள கையில அவரே கூட்டி சேர்க்குவார். சோ அது விஷயம் நிறைய நம்ம தியானிக்கலாம், தேவன் வாய்ப்பு கொடுத்தா. அடுத்து இந்த தீர்க்க தரிசனங்கள் பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் எசேக்கியல் 38 பேசியாச்சா,
38
பேசியாச்சு. எசேக்கியல் 38 நம்ம பார்த்தோம். ஜக்கரியா 12 அதிகாரம் வசனங்கள் 1-9 மற்றும் சகரியா 14 வசனம் 1-4. அப்புறம் நம்ம மறுக்க கூடாது கடைசியில நம்மளுடைய கர்த்தர் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் மத்தேயு 24 வசனங்கள் 32-35. சோ இப்படி என்னுடைய பங்குல சில தீர்க்க தரிசனங்கள் பிரதர்.
தேங்க்யூ பிரதர் கிருஷ்ணு. அதாவது 100 வசனங்கள் இந்த முதல் கேள்வியில இருக்கக்கூடிய பதில்களாக இடம்பெறுகிறது. ஆகவே இந்த தீர்க்க தரிசனங்கள் மிக அதிகமாக இருந்த போதிலும் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில தீர்க்க தரிசனங்களை நாம் ஆவிக்குரிய தியானத்திற்கு ஆராய்ச்சிக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பா புறஜாதியரின் காலம் 1914 முடிவடைந்த பிற்பாடு தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதல் அந்த தேசத்தின் மீது கொடுக்கப்பட்டு அது விசேஷமாக தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையை நோக்கி தேவனால் வழிநடத்தப்பட்டு வருகிறது மேசியாவின் தலைமையின் கீழ். ஆகவே அந்த அடிப்படையில் 2வது கேள்விக்குள்ள நாம் உள்ளே ஆராய்வதற்காக நாம் உள்ளே நுழையலாம். ஏனென்றால் நேரத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அநேக தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும் நீங்க இதற்கு முன்னாடி முந்தைய கேள்விக்கு சில தீர்க்க தரிசனங்கள் கொடுத்தீங்க. இந்த தீர்க்க தரிசனங்கள் மத்தியத்திலிருந்து அல்லது நீங்கள் சிந்திக்கக்கூடிய வேறு தீர்க்க தரிசனங்கள் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓரிரு தீர்க்க தரிசனங்களை எந்த அளவிற்கு நிறைவேறி உள்ளன, How far have all these prophecies have been fulfilled as of today? இஸ்ரேலை குறித்து குறிப்பிட்டுள்ள இந்த தீர்க்க தரிசனங்கள் எந்த அளவுக்கு எவ்வளவாய் நிறைவேறியுள்ளன என்பதை குறித்து நாம் இப்பொழுது ஆராய தொடங்கலாம். முதல் வாய்ப்பாக சகோதரர் பிரபாகர் நீங்க.
தேங்க்யூ பிரதர். குறிப்பிடும்படியா ரீகேதரிங் மீண்டும் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவது. எரேமியா 16:15-16 வசனம் வாசிக்கலாம். 16:15-16.
இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள்.
சோ இந்த வசனத்துல பிரதர் 2 பாயிண்ட். முதலாவது தேவன் அவங்களுடைய பிதாக்களின் தேசத்துக்கு அவர்களை கூட்டி சேர்ப்பார். நெக்ஸ்ட் கூட்டி சேர்ப்பார் எந்த விதத்துல, மீன் பிடிக்கிறவர்கள் மற்றும் வேட்டைக்காரர்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பேசிக் கிளாஸே நாம் எடுப்போம். அப்போ ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட், சியோன் இயக்கம், அதாவது அந்த இயக்கம், தியோடர் ஹர்ஷல்ஸ், அதற்கு பின்பு வேறு சில தலைவர்கள், ரொம்ப முக்கியமா நம்ம சகோதரர் ரசல் அவர்கள், சோ இவர்கள் மூலமா கூட்டி சேர்க்கப்படுதல். நெக்ஸ்ட் நாசி படைகள் இஸ்ரேலுக்கு விரோதமா வந்துட்ட இந்த இனப்படுகொலை ஹாலோகாஸ்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதன் மூலமாக கூட்டி சேர்க்கப்படுவாங்க என்பது. சோ இந்த கூட்டி சேர்க்கப்படுதல் நம்ம புரிந்திருக்கிறோம், அது அருமையா நிறைவேறியிருக்கு. அதனால தான் இஸ்ரேல் தேசம் 1948 மீண்டும் அவங்களுடைய தேசத்துல உருவானாங்க. சோ இது இந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கு என்று நம்ம சொல்லிட்டா கூட இன்னும் முழுசும் நிறைவேறல என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் இன்னும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய அந்த பார்டர் ரொம்ப சின்னது. நமக்கு தெரியும் வசனத்துல ஆதி ஆகமத்துல ஆபிரஹாம் கிட்ட தேவன் சொல்லும் போது வேறு சில வசனங்கள்ல சுருக்கமா சொன்னா அவங்களுடைய பார்டர் வந்துட்டு எகிப்து நதியிலிருந்து ஐப்ராத் நதி வரைக்கும். சோ அது ஒரு மிகப்பெரிய பகுதி, ஒருவேளை மேப் நாம பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தா. சோ அந்த ஒரிஜினல் பார்டர் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இருக்கானா, இன்னைக்கு கண்டிப்பா இல்லை. அந்த ஒரிஜினல் பார்டருக்குள்ள ஏதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் அவங்களுக்கு என்று ஒதுக்கிட்ட ஒரு சின்ன பகுதிக்குள்ளதான் அவர்கள் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கூட்டி சேர்க்கப்படுதல் கூட கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நிறைவேற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்று கேட்டா இப்போ உலகத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் பார்க்கும்போது உலகத்துல யூதர்களுடைய ஜனத்தொகை 160,000 முழு உலகம் முழுக்க இஸ்ரேலையும் சேர்த்து. சோ அதுல இஸ்ரேலே கிட்டத்தட்ட ஒரு 61,00,000 பேர் இருக்கிறாங்க யூதர்கள். இப்ப இஸ்ரேலுக்கு அடுத்தபடியா யூதர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தேசம் அமெரிக்கா. கிட்டத்தட்ட 57,00,000 பேர் யூதர்கள் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரான்ஸ்ல எவ்வளவு சொல்லலாம், 475,000 பேரு, கனடால 385,000 பேரு, பிரிட்டன் இங்கிலாந்து தேசத்துல ஒரு கிட்டத்தட்ட 300,000 பேரு, ரஷ்யால ஒரு 1.8 லட்சம், ஜெர்மனியில ஒரு 1 லட்சம், ஆஸ்திரேலியால 1 லட்சம், சவுத் ஆப்பிரிக்கா 70,000, ஆப்பிரிக்கா 74,000, உக்ரைன் 63,000, அப்படியே ஹங்கேரி 47,000, ஈரான்ல கூட 20,000, ஏசியா நம்ம கண்டம் எடுத்துட்டா ஒரு 19,000 பேர் இருக்கிறாங்க. இஸ்ரேல்ல ஒரு 61,000 பேர் கூடி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மை, இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் தான். ஆனா இப்போ வெளியே இருக்கிற யூதர்கள் பார்க்கும்போது இன்னும் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா தேவன் அவர்களையும் கூட கூட்டி சேர்க்க வேண்டியது அவசியம் என்றுதான் நாம் நம்புறோம். சோ அதனால கண்டிப்பா எரேமியா 16 அதிகாரம் தீர்க்க தரிசனம் இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படித்தான் நாம் நம்புறோம். சோ இது நிறைவேறிடுக்குது, அந்த தேசத்துக்கு அவர்கள் வருவதும் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதும் ஆனா இன்னுமே நிறைவேறி கொண்டு இருக்குது என்பது நம்முடைய.
இது சம்பந்தமா ஒரு அடிஷனல், அதாவது ஏதாவது ஒரு சதவீதம் சொல்ல முடியுங்களா, எத்தனை சதவீதம் மக்கள் வந்திருப்பாங்க ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்லி, இன்னும் எவ்வளவு பேர் வர வேண்டியது இருக்கும்?
நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டேன், அத எப்படி கொடுக்கறது
பிரதர்? எனி ஐடியா?
நாள் எப்படி சொல்ல, 4 மில்லியன் இப்போ, சாரி 7 மில்லியன் இப்போ வந்து இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறாங்க, 6 மில்லியன் இப்போ வெளியே இருக்கிறாங்க. இதுதான் பிரசன்ட் பொசிஷன்.
பிரசன்ட் பொசிஷன்
7 மில்லியன் உள்ள
70 லட்சம்
இருக்காங்க.
அது 70 லட்சம், அப்போ 60 லட்சம் இன்னும் மிச்சம் இருக்கு,
ரிமைனிங் வெளியே
வெளியே சுத்திரும்.
தேங்க்யூ.
இது ரெண்டோட முடிக்கிறேன், ஆனா மேலும் பாயிண்ட்ஸ் வந்து நான்
சொல்றேன்.
கண்டிப்பா இந்த விஷயம் தெரியும், ஒரு ப்ராசஸ் நடக்குது. முதலாவதாக நம்ம பார்த்தோம், இது தொடக்கமே எங்க இருந்துச்சுன்னா, அவங்க இந்த தேசத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு இடம் வேண்டி இருந்துச்சு. ஆனா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் பாக்குறோம், அந்த பெட்டாட்டிக்குவா தொடங்குற பின்னால, அதாவது 1878 பின்னால இந்த ப்ராசஸ் தொடங்குன மாதிரி தியோட அரசல் வழியா தொடங்கதான் பாக்குறோம். ஆனா விஷயம் என்னன்னா, 1855 அங்கே மாண்டிஃபேர் பாத்தீங்கன்னா ஜாஃபால ஒரு 250 ஏக்கர் இடம் வாங்குறாரு. இடம் வாங்கிட்டு அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாளுக்குள்ளேயே திரும்பவும் அந்த இடத்தினுடைய அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,300 ஏக்கர் வாங்குறாங்க 1881. சோ 1878 இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது தேவன் சைமல்டேனியஸா அதுக்கு ஒரு அடித்தளம் கூட வைக்கிறாரு இஸ்ரேல்லையே. அப்போ ஏன் அப்படின்னா, இந்த இடத்தை காட்டிதான் என்ன பண்ண முடியும், கூப்பிட முடியும். அதுல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கருத்துல வைக்கணும் என்னன்னா, நம்முடைய இளம் தூதனுடைய தலையீடு அங்க இருந்துச்சு. எப்படின்னா, இவங்க உலகம் முழுவதும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்துட்டு இருக்கு. இந்த மனநிலையில அவங்களுக்கு ஒரு தேசம் மீண்டும் இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுல பெரும்பாலானவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க யோசிக்கிறாங்க, உகாண்டாவில் ஒரு இடம் கொடுத்துடலாம் ஆப்பிரிக்கால. அப்போ சகோதரர் அங்க எழுதுறாரு, இல்ல அவங்களுக்கு இங்க எந்த இடம் கொடுத்தாலும்,
சகோதரர் நீங்க குறிப்பிடுறது பிரதர் ரசல்,
நம்முடைய 7வது தூதன் நம்புகிற விசுவாசிக்கிற சகோதரர் ரசல், அவங்க எழுதுறாங்க, தீர்க்க தரிசனங்கள் அடிப்படையில பார்க்கும்போது நீங்க அவங்களுக்கு எந்த இடம் கொடுத்தா கூட அவங்க எந்த இடத்துக்கு தான் போவாங்க, தேவன் அவங்க கொடுத்த இடத்துக்கு தான் போவாங்க. சோ அந்த இடத்த கொடுக்கறதான் சரியா இருக்கும்னு சொல்லி அங்க ஆலோசனை கொடுக்கற. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்க கிட்டத்தட்ட சகோதரர் ரோட் சைல்டு பாத்தீங்கன்னா, அவர் வாங்குறாரு கிட்டத்தட்ட 80,000 ரூலன்ஸ், அதாவது ஒரு ரூலன்ஸ் பார்க்கும்போது 3 ஏக்கர், அப்ப கிட்டத்தட்ட 240,000 ஏக்கர் அவர் வாங்குறாரு. இந்த சூழ்நிலை வந்தப்போ அடுத்த விஷயம் நடக்குது, அந்த கதவு திறக்கப்படுது, அங்க நம்பிக்கை வருது, அசல் வழியாக வரும்போது அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. சோ இது நம்ம அடிப்படையா சொல்ல வேண்டிய விஷயம் இருந்துச்சு. நம்ம ஆனா பாக்குறோம் 1914 பின்னால பேசுற விஷயங்கள், ஆனா இந்த அடிப்படையை வச்சுட்டு நம்ம அதுக்கு போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறோம். பின்னால பாக்கும்போது சகோதர சொன்ன போல அந்த மீன் பிடிக்கிற விஷயங்கள், அதே போல வேட்டைக்கார விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா இன்னும் கூட பாத்தீங்கன்னா, உதாரணமா நம்ம சொல்லணும்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னால் நீங்க நம்ம நியூஸ் பேப்பர்ல பாத்துருக்கலாம், நமது பக்கத்து நாடா இருக்கிற சிக்கிம்ல இருந்து 80 பேர் இஸ்ரேல் போறதுக்கு அவங்களுக்கு விசா கொடுத்திருக்கிறாங்க.
இந்தியாவினுடைய மாநிலம்,
நம்மை அண்டைய மாநிலம். இன்னும் கூட பாத்தீங்கன்னா கேரளால கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் எல்லா திசையிலிருந்தும் கூட்டி சேர்ப்பேனுங்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தமா இருக்கு. சோ இது முழுமை அடையல அப்படிங்கும் போது சகோதரன் நிலைப்பாட்டில் பார்க்கும்போது 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஆனா இன்னும் 6 லட்சம் பேர் முழுமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்
பிரதர்க சொன்னாங்க. இரண்டு பேரும் ஒருத்தர் வந்து இமிகிரண்ட் அதாவது குடியேற்றத்தை குறித்தும் இன்னொருத்தர் லேண்ட் கேப்சரிங் மற்றும் குடியேற்றத்தை பத்தியும் பேசினாரு. உங்களுடைய வியூல
ஜானி இந்த கேள்வி உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கேள்வி மாதிரி இது ரொம்ப வாஸ்ட்
ஏரியா.
அப்ப இது ரெண்டு எவ்வளவு வாஸ்டா இருக்கிற கேள்விக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் கேட்டாக்கா, என்ன தனிப்பட்ட விதத்துல நான் என்ன யோசிச்சேன்னா, இப்ப எந்த தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு அளவுக்கு நிறைவேற்றி வந்துட்டு இது வரைக்கும் இஸ்ரேல் குறித்து கேட்டாக்கா, நான் நினைச்சேன் இது விஷயம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இஸ்ரேல் குறித்து தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுதல் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நடக்கணும். நான் ஒரு 10 ஸ்டெப்ஸ் போட்டோம். இந்த 10 ஸ்டெப்ஸ் போடும்போது அப்புறம் நம்ம ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிளியரா பார்வை வரும் எந்த அளவுக்கு இதை நிறைவேற்றி வந்திருக்கு. சோ இப்ப நீங்க அனுமதி கொடுத்தா இந்த 10 ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன்
தாராளமா.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சகோதரர் பிரபா சொன்னாரு, இதுதான் ஆரம்ப ஸ்டெப். அந்த ரட்டிப்பாய் காலம் முடிதல், அதாவது கம்ப்ளீஷன் ஆஃப் த டபுள், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1878. செகண்ட் ஸ்டெப் தேசம் ஆகறதுக்கு முன் கூட்டி சேர்த்ததல், ப்ரீ நேஷன் ஹுட் ரீகேதரிங் ப்ரோசஸ். இது விஷயம் வந்து தான் பிரதர் இப்பதான் சொன்னாரு, அந்த
வேட்டையாடுகிறவர்
இது வந்து தீர்க்க தரிசன பிரகாரமா 1878ல இருந்து 1948 வரை தேசம் ஆகிற வரைக்கும் நடந்த விஷயம். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் அட்டைனிங் டு நேஷன் ஹுட், தேசம் ஆகுது மற்றும் மற்ற தேசங்கள் மத்தியில ஒரு தேசமாய் ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட நிலை, இது வந்து 3வது ஸ்டெப். இப்போ இந்த 3rd ஸ்டெப் வந்து 14ஆம் தேதி மே 1948ல இருந்து ஆரம்பிச்சு போய் கொண்டிட்டே இருக்குது. எனக்கு அங்க வெறும் தேசம் ஆயிடுச்சு, பட் மற்ற தேசங்கள் மத்த ஸ்தாபிக்கப்படுறதுக்கு அது ஒரு லாங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சொல்றோம், 5வது ஸ்டெப் வந்து என்ன பார்க்கணும்னா, சாரி 4வது ஸ்டெப் போஸ்ட் நேஷன் ரீகேதரிங் ப்ராசஸ், தேசம் ஆயிட்டு பிற்பாடு கூட்டி சேர்க்கிற வேலைகள் அது போய்கொண்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு ஹெப்ரியர்ல அதுக்கு பேர் வந்து அலியா, அது போய்கொண்டே இருக்குது. இது 4th ஸ்டெப். 5th ஸ்டெப் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போராட்டம். நான் இதுல என்ன சொல்லுனா, அண்ட் தி பீஸ் ஸ்லாஷ் PIECE ப்ராசஸ், எனக்கு அது ப்ராசஸ் வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க, துண்டு துண்டு பிரிக்கிறது பேசுகிறாங்க.
சமாதான குலைச்சல்,
சமாதானம் பேசுறாங்க, ஆனா துண்டு துண்டு பிரிக்கிறது வேற பேசுகிறேன். சோ PACE / PIECE process, peace process. இது வந்து 5th ஸ்டெப். 6th ஸ்டெப் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயம் பெருகும், எஸ்கலேஷன் ஆஃப் த மேட்டர். இது எந்த லெவல் கொண்டு போவோம்னா, இது எல்லா தேசங்கள் யூஎன் மூலமாய் இன்வால்வ் ஆகிற அளவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுது.
ஐநா சபை மூலம்
ஐநா சபையுடைய அளவுக்கு போய் அங்க பேசுற அளவுக்கு போவோம் இஸ்ரேல் பிரச்சனை. 7th ஸ்டெப் ஐநா சபையில எல்லா தேசங்கள் முடிவு எடுப்போம், இஸ்ரேலுடைய பிரச்சனை தீர்வு ஒரே வழி, ஒரு யுத்தம், எ வார். இது வந்து டிசிஷன் 7th ஸ்டெப். 8th ஸ்டெப் இந்த யுத்தம் இது வந்து என்ன பாக்கிறோம்னா, இதுதான் 3வது உலகத்தின் போராவும், இதுல வந்து நியூக்ளியர் பயன்படுத்துவாங்க. எரேமியால சொல்லப்படுகிறது, நம்ம பாக்கிறோம் 14ஆம் அதிகாரம்ல 12வது வசனம். இது விஷயம் வந்து என்ன பாக்கிறோம்னா, ரொம்ப பயங்கரமா இருக்கும். நெக்ஸ்ட் 9th ஸ்டெப் தேவனுடைய காப்பாத்துதல், காட்ஸ் மிராக்கியுலஸ் இன்டர்வென்ஷன் டு டெலிவர் இஸ்ரேல். இது 9th ஸ்டெப்.
அடுத்து வரக்கூடிய க்வெஸ்சன்ல டீடைல்
இல்ல, லாஸ்ட் ஸ்டெப் சொல்றேன். 10th லாஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த யுத்தம் நிப்பாட்டிட்டு பின்பு இஸ்ரேலுடைய மனக்கண் துருக்குதல், அப்புறமா அவங்க மேசியா கண்டுபிடிக்குதல், அப்புறமா தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல், அப்புறம் இஸ்ரேல் ராஜ்யத்தின் தேசம் ஆகும்.
கிளைமேக்ஸ்
இது 10th ஸ்டெப். சோ இந்த 10 ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்க்கலாம் எவ்வளவு தூரம் நிறைவேறி வந்திருக்கு தீர்க்க தரிசனம்.
தேங்க்யூ கிருஷ்ணா.
தேங்க்யூ.
இப்போ சகோதரர் வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் அவருடைய வியூல அவருடைய பார்வையிலிருந்து சொல்லியிருக்காரு. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். எசேக்கியேல் 37th சாப்டர், தி வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, அந்த பகுதியில் இதுவரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் எந்த அளவுக்கு நிறைவேறுகிறது என்பதை குறித்து உங்களுடைய பார்வையை சகோதரர் ஜான் பிரதர் நீங்க சொல்லுங்க. அடுத்தது பிரபா பிரதர் கூட நீங்க கண்டிப்பா.
நன்றி பிரதர். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது, நம்ம அடிப்படை வகுப்புல பார்த்த ஒரு சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் கூட அதனுடைய நிறைவேறுதல் குறித்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இன்னும் சொல்ல போனா அங்கே நடந்துச்ச அந்த ட்ரை போன்ஸ் அப்படிங்கும் போது அதனுடைய அர்த்தம் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை, அதாவது ஒரு மரணம். இந்த ஒரு மரண நிலையில இருந்த அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்குது ஒரு இணைத்தல். அப்போ பார்த்தா இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த உலர்ந்திருந்த அந்த எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு சேர்ற விஷயம். இது கூட நம்ம ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம கொஞ்சம் பார்த்த வகையில அவங்களை எல்லா பக்கமும் கூட்டி சேர்க்கிற அந்த ஒரு விஷயம் நடந்தேறிட்டு இருக்குது, இன்ன வரைக்கும் அது போயிட்டு இருக்குது. அடுத்து மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு அசைவு உண்டாகுது. அசைவு நமக்கு தெரியும், ரெவலேஷன் அங்கே பாக்குறோம், அவங்க நிலம் வாங்குறதுல, அதே போல அநேக தொழில்கள் எல்லாம் செய்யறதுல, இதெல்லாம் அவங்க செய்யறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி சொல்றாங்கன்னா உலகத்தைய உலகமே பசுமையா இருந்து இன்னைக்கு மஞ்சள் ஆயிடுச்சு. ஏன்னா நீரற்ற நிலை, குளோபல் வார்மிங், இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது தண்ணீருங்கிறது ஒரு பற்றாக்குறையான அல்லது மிக அத்தியாவசியமான பொருளா மாறிட்டு இருக்குது இன்னைக்கு. ஆனா இயல்புலயே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு வறண்ட ஒரு நிலப்பகுதி, அந்த நிலப்பகுதிய இவங்களுடைய உழைப்பினால பசுமை காடுகளா மாத்திட்டு வராங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான மாற்றம் அந்த இடத்துல நடக்குது பாக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அசைவின் அடிப்படையில கொஞ்ச பேர் அங்க வந்தாலும் கூட அநேகர் வரல. அப்பதான் ஏற்கனவே நம்ம முதல் கேள்வியில பார்த்த அதே விஷயம் திருப்பியும் செலவிடுகிறது. அங்க வாக்குத்தங்கள் அடங்கி இருக்கிற காரியங்களாக, அதாவது மீன் பிடிக்கிறவங்களுடைய விஷயம் சொல்ல வேண்டியிருந்துச்சு, அது கூட கண்டிப்பா நிறைவேறிச்சு. அடுத்து பார்த்தோம் நமக்கு வேட்டைக்காரர்கள், அது தெரியும் மிகப்பெரிய அளவுல இரண்டாம் உலக யுத்த சமயத்துல ஜெர்மனுடைய அந்த ஹிட்லர் மூலமா நடந்த விஷயங்கள். கிட்டத்தட்ட 61 லட்சம் ஜனங்க அங்க யுத்த ஜனங்க கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய மோட்டிவ் ஒரு இனமே இந்த பூமியில இருக்கக்கூடாதுங்கிற நிலைமையில அவங்க வேலை செஞ்சாங்க. அநேக உபத்திரவங்கள் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். சோ இது கூட பாத்தீங்கன்னா நடந்துச்சு.
இந்த தீர்க்க தரிசனத்துல எந்த அளவு இன்னும் நிறைவேற வேண்டியது இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு,
இந்த அளவுக்கு ஆன பின்னால இப்ப அவங்களுக்கு ஒன்று குறையா இருக்குது. பாத்தீங்கன்னா சதை கூட வந்துருச்சு 1948 சொன்ன மாதிரி, தேசம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசமாக உலகம் முழுவதும் இன்னைக்கு தூதரகங்கள் செயல்படக்கூடிய தேசமாக இருந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் ஆயிருச்சு. ஆனா என்ன கொடுக்கப்படலன்னு பார்த்தா சுவாசம் கொடுக்கப்படாத ஒரு நிலை, பிரீத் இந்த நிலைமை. அப்போ சுவாசம் நமக்கு தெரியும், அது அர்த்தம் என்னன்னா ஜீவிக்கிற உரிமை மற்றும் சலுகை. அதுதான் ஜீவனுக்கு நம்ம சகோதரருடைய எழுத்துக்கள் இருந்து நம்ம பார்க்க முடியும். மனுஷனை குறிச்சு ஆராய்ச்சியில நம்ம அட்டன்மெண்ட்ல போகும்போது அப்படின்னா என்னன்னா தேவன் யார் கூட தொடர்பு வச்சிருக்கிறாரோ அவங்க ஜீவன் உள்ளவங்க. உதாரணமா இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கிறோம், நம்முடைய உடன்படிக்கை வழியே நமக்குள்ள என்னதான் நமக்கு உணர்வுனா நம்ம ஜீவன் உள்ள ஜனங்கள். முழு உலகமே ஜீவன் இல்லாதப்போ நாம நம்முடைய சித்தத்தை விட்டதுனால தேவன் நம்மள ஜீவன் உள்ளவர்களா பாக்குறாரு. அதே ஒரு நிலையில பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் தேவனை கிட்டி சேராதனால அவரோட இணைப்பற்ற நிலையில அந்த சுவாசம் வாங்காத நிலையில அவங்க அந்த கடைசி பாகம் கண்டிப்பா அவங்களுக்கு சுவாசம் கொடுக்கப்படாத ஒரு நிலை தான் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். பிரதர்
தேங்க்யூ. பிரதர் பிரதர் பிரபா நீங்க
இது கரெக்ட் அந்த பார்ட் தான் சுவாசம். 10வது வசனம் அது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். சோ தீர்க்க தரிசனத்தின் இந்த பாகம் கண்டிப்பா நிறைவேறவில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனா இந்த ஆவி வந்து அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி பெரிய சேனையா நிற்பது தேசமாக அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்கிற விஷயம் நல்லா தெரியும் நமக்கு. இது அவர்கள் மீது வரக்கூடிய மகா உபத், அதாவது யாக்கோபி நிக்கட்டு காலத்தின் உச்சகட்டத்தில் தேவன் அவங்களுக்காக யுத்தம் பண்ண போது அதை அவர்கள் புரிந்து கொள்வாங்க. சோ அப்பதான் அது நிறைவேறும். அந்த நிறைவேறும்.
தேங்க்யூ. எனிமோர் தாட் இதை குறிச்சு எந்த அளவுக்கு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கின்றன என்பதை குறித்து வேற ஏதாவது நீங்க ஏற்கனவே முன்கூறிய முதல் கேள்விக்கு சொன்ன பதில்கள் ஏதாவது
ஒருவேளை சொல்லணும்னா எசேக்கியேல்
ஜானி இந்த விஷயத்துக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு.
சொல்லுங்க.
ஆக்சுவலி இந்த 37 நம்ம அங்கதான் இருக்கிறோம்
இல்லைங்களா. 37
சோ நம்ம க்வெஸ்சன் வந்து எவ்வளவு தூரம் நிறைவேற்றிருக்கு இல்லைங்களா. சோ எவ்வளவு தூரம் நிறைவேறிக்கிறது தோல் வரைக்கும்.
எஸ்,
தோல் மூடப்படும்.
தோல்
என்ன அந்த ஸ்கின் குறிக்கிறது கேட்டாக்கா நம்ம பாக்கிறோம் அது இஸ்ரேல் ஒரு முழுமையான தேசம் ஆகி அல்ல தேசங்கள் மத்தியில ஒரு தேசமா
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஸ்கின் வந்து யுஎன் மெம்பர்ஷிப், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், என்வாய்ஸ், இதெல்லாம் வந்து இது வரைக்கும் ஆயிட்டு நம்ம
சொல்லணும்.
எஸ், கம்ப்ளீட்டா ஒரு ஒபிஷியல் கண்ட்ரி எல்லா தேசங்கள் மத்தியில் ஸ்டேட்டஸ் இருக்கு. ஆமா,
ஓகே. அவர் கண்டிப்பா பண்ணலாம். பிரதர், நீங்க கண்டிப்பா பண்ணலாம்.
ஒருவேளை பிரதர் ஒரு 10 பாயிண்ட் சொன்னாரு. ஒருவேளை எசேக்கியேல் 38 8 மற்றும் 10 வசனங்கள் அந்த கிங்டம் ஃபேஸ்க்கு முன்னாடி சில விஷயங்கள் நிறைவேற வேண்டும் என்று இருக்கு. உதாரணத்துக்கு பாலாய் கிடந்து குடியேற்றப்படணும் ஆயிடுச்சு. ஜாதிகள் இடத்திலிருந்து சேர்க்கப்படணும், தேசங்கள் எல்லா இடத்திலிருந்து சேர்க்கப்படணும் பெரிய அளவுக்கு ஆயிடுக்கு. இன்னும் கொஞ்சம் ஆக வேண்டி இருக்கு. ஆடு மாடு ஆஸ்தி சம்பாதிக்கும். இன்றைக்கு இஸ்ரேலினுடைய நிலை பார்க்கும்போது பெரிய அளவில் அவர்கள் டெக்னாலஜி வைஸ், தொழில்நுட்பம் மற்றும் நிறைய விஷயங்கள் அவர்கள் வளர்ந்த ஒரு தேசம் தான். அநேகருடைய பொறாமைக்கு கூட ஆளாகும் அளவுக்கு இன்னைக்கு அது கூட நிறைவேறிடுக்கு.
டெக்னாலஜி லீடர்,
இன்னைக்கு அவங்க ஒரு என்ன சொல்ல முன்னாடி மாதிரி இருக்கிறாங்க. முன்னாடி உலகத்துக்கு எல்லா விதத்திலயும் பிரதர்ஸ்க்கு எல்லாம் தெரியும், வாட்ஸ்அப்ல அவ்வளவு இன்ஃபர்மேஷன் போகுது இன்னைக்கு. சோ அது கூட நிறைவேறிடுக்கு. நெக்ஸ்ட், பட்டயத்துக்கு நீங்கள் ஆகி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சோ அது என்னன்னா இஸ்ரேலுக்கு அந்த வார் ஃபேஸ் முடியணும். யுத்தங்களுக்கு ஆயத்தம் பண்றது, பட் அது இன்னும் நடக்கல என்பது. ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய நிலை நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் ரொம்ப இக்கட்டான சூழலில் தான் இருக்காங்க. முன்பு எப்போதை பார்க்கலும் அவர்களுக்கு வார் ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப அதிகம் தேவைப்படுது. அப்படின்னா ஒரு தேசம்னா ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும், பாதுகாப்பு. அதுக்கு அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டியது அவசியம். ஆனா ஒரு ஆவரேஜ் சென்ஸ்ல, ஒரு சராசரி நிலையில. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணக்கூடிய முயற்சிகள் பார்க்கும் போது மற்ற தேசங்கள், ஒரு அமைதி நிலையில இருக்கிற தேசங்கள் பார்க்கலாம் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறாங்க. சோ அது வந்து கண்டிப்பா குறையணும். சோ அது பட்டயத்துக்கு அவர்கள் நீங்கள் ஆகி இருக்க வேண்டும். நெக்ஸ்ட், சுகத்தோடும் அஞ்சாமல் அவர்கள் குடியிருக்கணும். கண்டிப்பா இது கூட இன்னும் நிறைய வேணும். அவர்கள் குடியிருக்கிறாங்க ஆனா சுகம் அஞ்சாமல் நிச்சயம் நாம சொல்ல முடியல. அப்புறம் தேசத்தின் நடுவுல இருக்கணும், ரொம்ப முக்கியம். வசனம் அது 10வது வசனத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி நிலையில அவர்கள் தேசத்தின் நடுவுல இருக்கணும். போது நம்ம யோசிப்பது என்னன்னா அந்த நடுவுல என்பது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இஸ்ரேலினுடைய மேப்ல நம்ம பார்க்கும்போது தேசத்துக்கு நடுவுலன்னு சொல்லும் போது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பிரச்சனைக்குரிய நிலம் இன்னைக்கு. அதாவது பர்டிகுலரா ஈஸ்ட் ஜெருசலேம். சோ ஜெருசலேம் அவங்களுடைய கேபிட்டல். அவங்களுடைய கேபிட்டல் மாத்திரமல்ல, அவர்கள் ராஜ்யத்தின் பிரதிநிதிகளா இருக்கும் போது முழு ராஜ்யத்தினுடைய கேபிட்டல். ஆனா இன்னைக்கும் அது வந்துட்டு ஒரு ஆக்குபைடு டெரிட்டரி தான், ஸ்டேட்டஸ். அப்படின்னா அது 67வது ஆண்டு நடந்துட்ட யுத்தத்துல, 1967 யுத்தத்துல ஜோர்டான் கிட்ட இருந்து இஸ்ரேல் அபகரிச்சுட்டு வைத்திருக்கிறாங்க என்ற பார்வையில தான் முழு உலகமே அந்த பகுதியை பார்க்குது.
இன்டர்நேஷனல் ஆத்தரைசேஷன் கொடுக்கல, இது
அங்கீகாரம்
கிடையாது.
சோ அப்போ இஸ்ரேல் அதுக்கு இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க, பெட்டிஷன்ஸ் வைக்கிறாங்க, ஐநா சபை கிட்ட வைக்கிறாங்க, பெரிய பெரிய நாடுகள் கிட்ட வைக்கிறாங்க. இந்த பகுதி எங்களுக்கே உரியது, அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை தள்ளிடுங்க. உடனே பிரச்சனைகள் அங்க வெடிக்குது. இன்னும் அந்த டெம்பிள் மவுண்ட் எல்லாம் ஒரு ஃபுல் கண்ட்ரோல் இவங்களுடைய கண்ட்ரோல்ல வரல. சோ அப்போ இது நிறைய வேறு எடுக்குது. இந்த சென்ஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா முழு உலகம் அங்கீகரிச்சு முழு வீச்சில் அவங்க அதிகாரத்துக்குள்ள வந்தது என்று சொல்ல முடியாது. இது கூட கண்டிப்பா நிறைவேறணும். இது ஒரு லிஸ்ட். எசேக்கியேல் 38 கோணத்துல நம்ம பார்த்தோம்னா இது ஒரு
இந்த அளவுக்கு தான் நிறைவேறி,
இந்த அளவுக்கு நிறைவேறி என்பது நம்ம கருத்து. மேலும் கண்டினியூ
பண்ணலாம். அடுத்ததாக ஒரு வியூல இந்த யூதர்கள் மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் மீதான வெறுப்புணர்வு,
கண்டிப்பா. சங்கீதம் 83வது அதிகாரம்
அது ரெண்டு விதமான வியூஸ் இருக்கும் பிரதர்ஸ் மத்தியில், பரவாயில்ல அது எந்த விதமான வியூவா இருந்தாலும் அதுல ரெண்டுல இருந்து நாலு வசனங்கள் ரொம்ப முக்கியம். சகோதரிகள் வாசிக்கலாம் சங்கீதம் 83 இரண்டிலிருந்து நாலு வசனங்கள்.
இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள், உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாரா இராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள்.
ஆமா, சோ இது வந்துட்டு இஸ்ரேலுக்கு எதிரா அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலம் வரக்கூடிய வெறுப்பு உணர்வு, எதிர்ப்பு, அல்லது நீங்க சொன்னீங்க பகைமை
உணர்வு.
இப்போ இங்கிலீஷ்ல டேர்ம் வந்து ஆன்டி செமிட்டிசம். அப்போ யூதர்கள் என்று சொன்னாவே ஒரு வெறுப்பு, ஒரு பகைமை உணர்வு கண்டிப்பா அது இந்த வசனத்துல இருக்கு. ஏன்னா அழகா இருக்கு, தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரேல் அவங்களுக்கு விரோதமா நயவஞ்சகமாக திட்டம் தீட்டி, என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா அவர்களை அதம் பண்ணுவோம்
வாருங்கள்,
கம் லெட் அஸ் டெஸ்ட்ராய் தம் ஆஸ் எ நேஷன். ஒரு தேசமாக இருக்கிற நிலையில இருந்து, ஒரு இனம் என்று இருக்கிற நிலையிலிருந்து அவர்கள் முற்றிலும் இல்லாமல் போவதும்படிக்கு அவர்கள் அழிப்போம் வாருங்கள் என்று அந்த சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்.
அந்த வெறுப்புணர்வுடைய அளவு அதிகரிச்சிருக்கு. சோ
இது வந்துட்டு நிறைவேறிட்டு
நிறைவேறி
அஞ்சு யுத்தங்கள் நடந்திருக்கு. 48 1948 சுதந்திர யுத்தம், வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், 56 மறுபடியும் அரபு தேசங்கள், 67 நெக்ஸ்ட் யாம் கிப்பூர், 73 அப்புறம் 90s கூட சொல்லலாம், கல்ஃப் வார் சொல்லலாம், 2005 கூட லெபனான் வார் நம்ம சொல்லலாம். அப்போ இது எல்லாமே என்னன்னா அந்த ஆன்டி செமிட்டிசத்தினுடைய ஒரு
உச்சகட்ட வளர்ச்சி,
அப்பப்ப வந்துட்ட உச்சகட்டங்கள், ஒரு ஒரு பிக்
பிக் வந்துட்டு போய்.
ஆனா இது இன்னும் நின்ற பாடில்ல, இப்ப இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். இப்ப ஒரு ஒரு தேசங்களும் ஒவ்வொரு தீவிரவாத அமைப்புகள தூண்டிடுறாங்க,
தூண்டிடுவோம்
ஹிஸ்புல்லா ஹமாஸ் முக்கியமா நம்ம சொல்லலாம். சோ அப்போ நிறைய தீவிரவாத அமைப்புகள் அவங்களுக்கு விரோதமா இருக்காங்க. சோ இது கண்டிப்பா ஆன்டி செமிட்டிசம் இருக்கு, அவங்களுக்கு விரோதமான பகைமை உணர்வு. அது அவர்கள் என்னைக்கு மீண்டும் ஒரு தேசமாக கூட்டி சேர்க்கப்படுவதற்கான அடையாளம் தென்பட்டுச்சோ அப்ப இருந்து இருக்கு. அப்போ அவ்வப்பொழுது ஒரு பெரிய உச்சத்துக்கு போய் யுத்தமா வெடிச்சிருக்கு, இன்னைக்கும் அதிகரிச்சுட்டு இருக்குது. ஆனா அந்த அதிகாரம் முழுக்க படிச்சோன்னா இறுதியில அப்படி அவங்களை விரோதிக்கிறவங்க இல்லாமலே போவாங்க என்று இருக்கு. அது இன்னும் நடக்கு.
அந்த வசனம் சங்கீதம் 83 அழிக்கிறது வசனம் பிரபாக்கு அந்த பாயிண்ட் மேபி ஞாபகத்தில் இருக்கு. மஹ்மூத்
அகமதிநெஜாத்
பிரசிடன்ட், அவரு இஸ்ரேலுடைய 60வது பிறந்த நாள் 2008 ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, இஸ்ரேல நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுவோம் வாய்ப்பு கிடைச்சா. சோ இது நம்ம கண்டிப்பா ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் இந்த வசனத்தோடய.
ஈரான் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு இந்த மெசியானிக் ஒரு ஹோப் இருக்கு.
இல்ல இந்த வேர்ல்ட் சொல்லும் போது எல்லா வேர்ல்ட் லீடர்ஸ் கண்டெம் பண்ணிட்டார் அவர் சொல்ற பேச்சு, பட் அந்த வசனம் எப்படி வேர்ட் வந்துக்குது அதே மாதிரி இந்த அஹ்மதி நிஜாத் சொன்னாரு. நெக்ஸ்ட் இதே நிறைவேற்றது சொல்லலாம், சவுதி அரேபியால இஸ்ரேல் மேப்ல இல்ல, அவங்க காமிக்கிற ஜியோகிராபி அவங்க பசங்கள் காமிக்கிறது
புஸ்தகம்
இஸ்ரேல் மேப்ல இல்ல
கூட நவ்
இப்ப கூட. அப்ப என்னன்னா they don't exist அழிச்சிட்டுறோம் அது அந்த நோக்கம். சோ அந்த வகையில அந்த வசனம் நிறைவேற்றதற்கு இந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம்.
இது சம்பந்தமா
உங்ககிட்ட
இந்த இஸ்ரேல் மீதான வெறுப்பு பகைமை உணர்வு இதனுடைய அளவுகள் அதிகரிக்க அதிகரிக்க இது கூடிய விரைவில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை ஒரு மினிமைஸ்டு வார் அந்த நெய்பரிங் நேஷன்ஸ் உடைய வாராக உருவெடுக்குமா அப்படி தீர்க்க தரிசனங்கள்
38 இது ஒரு யுத்தம், அது ஒரு தேர்ட் வேர்ல்ட் வார் அப்படித்தான் பார்வை இருக்கு. ஆனா என்ன தனிப்பட்டோடைய இருக்கிற யோசனை என்னன்னா சங்கீதம் 83 எசிக்கல் 38 ரெண்டும் அந்த கடைசி வாதா காட்டுறது. அந்த வெறுப்பு பெருகி பெருகி சங்கீதம் 83 பெருகி பெருகி கடைசி வசனம் 17 வசனம் சொல்றது இவங்களுக்கு காட்டு உலகத்துல உன்னதமானவர் பிதாவாகிய தேவன் தவிர வேற யாருமே இல்லை. இது எப்படி காட்டுவோம்னா அந்த பைனல் நடக்கிற கர்த்தருடைய டெம்பஸ்ட், இங்கிலீஷ்ல டெம்பஸ்ட், அவருடைய புயல்,
சோ அந்த என்ன புயல்னா அந்த நியூக்ளியர் வார்ஃபேர் அந்த கடைசியில நடக்கும். அதை சுற்றிலும் இஸ்ரேலோடு இருக்கிற எல்லா தேசங்கள், விசேஷமா இந்த முஸ்லிம் தேசங்கள், அந்த டைம்ல பிரமிச்சு பார்ப்பாங்க எப்பேற்பட்ட தேவன் இருக்கிறார் இஸ்ரேலுடைய தேவன். ஏன்னா இப்போ அவங்க பெருமையில என்ன நினைச்சுக்கிறேன்னா அல்லாக்கு மேல யாருமே
இல்லை
இல்ல. பட் அந்த டைம்ல அவங்க கண்ணை தொறக்கும், ஏன்னா அல்லா அவங்க காப்பாத்த மாட்டாங்க, நிறைய சாவும் அந்த நியூக்ளியர் வார்ல, எல்லாம் அணுகுண்டு வந்து அங்கே போய் உழுவோம். பட் ஒரு சொட்டோடி இருக்கிற பாதிப்பு கூட இஸ்ரேல் மேல வராத அந்த டைம் புரியும் இஸ்ரேலுடைய தேவன் பெரியவர், அல்லா கூட ஒண்ணுமே இல்லை அவருக்கு முன்னாடி.
Finally, they will understand.
Yes. And the, finally. Yes. So, and the Visha apadi irukkadhanala, Brother Johnny.
Okay.
And the kadaisi conclusion of Sangeetam 83, ennudaiya thought na, idu final war tha kaamichirukku, different parvai.
Parvai.
One parvai 83, இன்னொரு பார்வை 38. எனக்கு ஜக்கரியா 14:2 சொல்றது எல்லா தேசங்கள் நான் இஸ்ரேலுக்கு விரோதமா கூட்டுவேன் ஆங்கிள் இருந்து அந்த விரோதிகள் காமிக்கிறது.
டிஃபரெண்ட் ஆங்கிள் நீங்க ஃபீல் பண்றீங்க.
நாம ஃபீல் பண்றோம். ஏன்னா அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் 8 வருஷம் 7 வருஷம் யுத்தம் வரும் இப்ப ஒரு யுத்தம் கூட வந்துச்சு 2014 சுற்றிலும் இருக்கிற தேசங்கள், ஆனா அந்த அளவுக்கு போய் ஆகவே இல்லை.
அடிப்படையில் பார்க்கும் போது 83rd சங்கீதத்தில் அங்கே சொல்லப்படுகிற விரோதிகள் முற்றிலும் வேறு. அதே போல எசேக்கியேல்
வேறுன்னா நீங்க சார்பா விடைய சொல்லுங்க.
சரியா சொல்லணும்னா அண்டை தேசங்கள் மட்டுமே,
நெய்பரிங் நேஷன்,
அவ்வளவுதான்.
இஸ்ரேல் டெரிட்டரி சுத்தி இருக்கக்கூடிய
நாடுகள் 83 பேசுது. அதே சமயத்தில் எசேக்கியேல் பேசும்போது அங்கு தெளிவான ஆட்களை குறித்தே பேசப்பட்டிருக்குது. கோகு, மாகோகு, மேஷாக், தூபால், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல நோக்கத்தை குறித்து பார்த்தா கூட ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க 83 அதம் பண்ணுவோம் வாரங்கள் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா கொள்ளையிடவும் சூறையாடவும், அது எடுக்கக்கூடிய அல்லது கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல பேசப்பட்டிருக்கு. ரெண்டுக்குள்ள இந்த வித்தியாசம். ஆனா நாம சங்கீத புஸ்தகம் 48:6 நம்ம பார்க்கும்போது அங்க இது ரெண்டுக்கு ஒரு இணைப்பு கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம். அப்படின்னா அது நீங்க படிங்க சார். சாம்ஸ் 48:6
அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள்.
இந்த ஒரு ப்ராசஸ்ல இஸ்ரேல் தேசத்துடைய நிலை பார்க்கும்போது பிரசவ வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி அப்படின்னு பார்த்தா நாம படிக்க முடியும் 4th volume நான் நினைக்கிறேன் 764 பேஜ் நம்பர். அதுல என்ன பேசப்பட்டிருக்குன்னா அந்த ஸ்திரீக்கு எப்படி கர்ப்ப வேதனை வரும் தெரியும். கொஞ்சம் வேதனை, கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் வேதனை, கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் வேதனை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேதனை, கேப் வேதனை, இப்படியே வந்து வந்து சடார்னு ஒரு வேதனை வரும் அந்த பிரசவம். இது எப்படி நம்ம யோசிக்கிறோம்னா இந்த சாம்ஸ் 83 சொல்ற விஷயங்கள் முன்னால் நடக்கிற சில சம்பவங்களா பாக்கிறோம். அதனுடைய கிளைமாக்ஸ் இருக்கும் உலகளாவிய எதிர்ப்பு. நான் சொல்றேன் இல்லைங்களா, I will set all the nations against Israel. அப்ப எல்லா தேசங்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக தேவன் அங்க கூட்டுறாரு. அப்படி வரணும்னா இந்த சாம்ஸ் 83 கூண்டி நடக்கணும், கண்டிப்பா நடந்தாகணும். அது நடந்து ஒரு அமைதி கூட வரணும், கேப் வரணும். ஏன்னா பாக்குறோம் தேசம் நிர்விசாரமா இருக்கிற பொழுது. இந்த இடத்துல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சகோதரர் கூட டிஸ்கஸ் பண்ண ஒரு பாயிண்ட் கூட சொல்ல விரும்புறேன். நாம என்ன அப்படின்னா வருகிற மார்ச் மாசம் 8th மிடில் ஈஸ்ட் பீஸ் கான்பரன்ஸ் சொல்லி ஒரு மீட்டிங் கூட்டுறாங்க பிரான்ஸ் தேசத்துல
June 3.
ஆமா,
ஜூன் 3
May 30
இல்ல இப்ப பார்த்தோம்
இல்ல ஏபி நியூஸ்ல பாருங்க
என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெட்ல பார்க்கும்போது அந்த ஒரு டேட் நம்ம பார்த்தோம். இப்போ இது அவங்க என்ன பண்றாங்க, நல்லா தெரியும் இந்த இஸ்ரேலுடைய நிலை உலக அளவிய ஒரு டென்ஷன் விஷயம். எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயம் தான் பேசப்படுது. நாம ஆவிக்குரிய இஸ்ரேல இருக்கிறான பார்த்தாலும் கூட முழு உலக ஜனம் கூட இதை பாக்குறாங்க. அவங்களுக்கு நிறைய அக்கறை. அநேக உலக தலைவர்களும் ஈவன் மத தலைவர்களும் கூட இந்த விஷயத்துல தலையிடுறத பாக்குறோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உலகளாவில் ஒரு பிரச்சனைக்கு கூடிய ஒரு விஷயமாகத்தான் இஸ்ரேல பாக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க அதுக்கு முழு முயற்சியா அவங்க ஒரு சமாதானம் உண்டு பண்ணக்கூடிய முயற்சியில தான் இந்த மிடில் ஈஸ்ட் ஃபீஸ்ட் கான்ஃபரன்ஸ் அவங்க ஏற்பாடு பண்றாங்க. இங்க என்ன விஷயம் பாக்குறோம்னா இதுல முக்கியமா பங்கெடுக்க வேண்டியவர் இஸ்ரேல் பிரதம மந்திரி. அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இதுல உடன்பாடு இல்ல.
பெஞ்சமின் நெத்தன்யாகு
உடன்பாடு இல்ல, நான் கலந்து கொள்ள போறதில்ல. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்னா இப்ப ஒருவேளை கடந்து கொண்டால் ஒரு உடன்பாடு வந்தால் ஒருவேளை தற்காலிகமான ஒரு நிர்விசாரம் அல்லது அமைதி வரலாம். இப்ப அவர் கலந்துக்கலனா அடுத்த ஆப்ஷன்
வார்,
நாங்க ஏதோ ஒரு யுத்தம் பண்றதுக்கு தயாராயிட்டோம்.
யுத்தம் பண்ண
சோ பிரசவ வேதனை போல கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அமைதி கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அமைதி கடைசியாக இதெல்லாம் முடியும் போது இப்ப தேசம் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கும் போது அடுத்த ஸ்டெப் கிளைமாக்ஸ். இப்படித்தான் நாம புரிஞ்சுக்கிறோம்.
ஒருவேளை
அவசியம் இல்லை, ஏன்னா புரிஞ்சுக்கிட்டோம் கிருபையில எதார்த்த நேரம் வரும்போது சத்தியம் புரிய ஆசைப்படுறோம்
வரக்கூடியது. சரி, தேங்க்யூ. தொடர்ந்து அடுத்த ஒரு மூன்றாவது கேள்விக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஏனென்றால் இது குறித்து வேற ஏதேனும்
மீட்டிங்ல மே 30 தேதி இஸ்ரேல் பாலஸ்டைன் ரெண்டுக்கு இன்விடேஷன் இல்ல. அவங்கள உட்கார பேசுவோம் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அப்புறம் செகண்ட் நெக்ஸ்ட் மீட்டிங் அவங்களை கூப்பிடுவாங்க. இப்பவே நெட்டன்யாவு சொல்றாரு இதுக்கு வந்து எனக்கு அதிருப்தியா இருக்கு,
உடன்பாடு இல்ல,
உடன்பாடு இல்ல. பட் இது நடக்கட்டும் அளவுக்கு கூட அவரு ரொம்ப பகிரங்கமாய் ஒன்னு சொல்ல
சொல்லு.
சோ இது ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடப்போம் 30 தேதி. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அதுல இருந்து வெளிப்படுது, ஏன்னா இந்த பீஸ் ப்ராசஸ் இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் பீஸ் ப்ராசஸ் 2014 இருந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. திருப்பி ரீ லிப்ட் ஆகிறது தான் இது முயற்சி. இது வந்து பாரிஸ் பீஸ் சமிட். சோ இது விஷயம் கொஞ்சம் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும்.
ஓகே, தேங்க்யூ. நம்ம மூன்றாவது கேள்விக்கு கடந்து போலாங்களா? பிரதர் ஏதாவது தாட் இருக்குங்களா? மூன்றாவது, தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம மூன்றாவது கேள்விக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். மிக முக்கியமான அந்த ஒரு கேள்வி. இப்பொழுது வரைக்கும் நாம் ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு தீர்க்க தரிசனங்கள், குறிப்பா அநேக தீர்க்க தரிசனங்கள் குறித்து நாம் இப்போ ஆராய்ந்தோம். அதுல இந்த தீர்க்க தரிசனங்கள்ல இருந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ், நடப்பு நிகழ்ச்சிகள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், தீர்க்க தரிசனங்கள் கூறுகின்ற இந்த சம்பவங்கள் சிலவற்றை நாம் இப்போ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இது நிச்சயமா தேவனுடைய திட்டத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்மை நடத்தி செல்லும் என்ற ஒரு காரணத்தினால இவைகளை நாம் தீர்க்கமாக ஆராய வேண்டியது இருக்கு. ஏனென்றால் அந்த தேசத்தில் நடப்பதை குறித்து நாம் கண்ணார பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில், அதாவது கேள்விப்படுறது, இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபலைசேஷன் மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜிஸ் மூலமா நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே இந்த ஈவெண்ட்ஸ் பற்றி சகோதரர் நீங்க,
அதாவது இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்ற திசைக்கு
என்னெல்லாம்
இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றத்துக்கு சம்பந்தப்பட்ட என்ன இவெண்ட்ஸ் நடக்கும் இல்லீங்களா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், ரொம்ப கஷ்டமான விஷயம்.
கஷ்டமான
மூணு சகோதரர் இருக்கிறது, கண்டிப்பா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு
கிடைக்கும். ஒவ்வொருத்தர
ஆமா, பட் ஃபர்ஸ்ட் என் பக்கம் என்னுடைய பிரிப்பரேஷன்ல என்ன பாக்குறோம்னா டிஃபென்ஸ் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ்
ஓகே
பாதுகாப்புக்கு இஸ்ரேல் வந்து சில சமீபத்தில் எஸ்பெஷலி 2008 மேல அவங்க சில ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இது வந்து தீர்க்க தரிசனத்துக்கு சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், சம்பவங்கள். இதுல ரெண்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், இங்கிலீஷ்ல சொல்லணும் சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு பேர் வந்து நான் இங்கிலீஷ் சொல்றேன், மிசைல் இன்டர்வென்ஷன் அண்ட் டிஃப்ளெக்ஷன் டெக்னாலஜி இன்டர்செப்டர் சிஸ்டம். இது வந்து இந்த மிசைல்ஸ் எல்லாம் வரும்போது இது ரெண்டு விதமா போவோம். இந்த சிஸ்டம்ல ரெண்டு சப் சிஸ்டம் இருக்கு. சோ இதுக்கு சிஸ்டம் பேர் வந்து ஆரோ, ஆரோ 3. இதுக்கு சப் சிஸ்டம் பேர் வந்து டேவிட் ஸ்லிங்,
தாவீதின் கவன்கள்,
தாவீதோட கவன்,
கவன்
கல் இல்ல கவன். அப்புறமா அயன் டோம். இது ரெண்டும். அயன் டோம் என்ன இருக்கு நம்ம பாக்கோம்னா, அயன் டோம் வந்து ஆன்டி ராக்கெட் டெக்னாலஜி.
ஓகே,
இப்ப இந்த ஆன்டி ராக்கெட் டெக்னாலஜி அயன் டோம் இது வந்து ஆரம்பிச்சு மார்ச் 2011, ஒரே வருஷத்துல மார்ச் 2012 90% ராக்கெட்ஸ் அது தடுக்கின வெளியே அனுப்பிச்சு. அந்த எஸ் அயன் டோம் மிட் ஏர்ல பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம் 2012 to 2014 வரைக்கும் பார்த்தாக்கா 1200 ராக்கெட்ஸ் அவங்கள இன்டர்செப்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டு. இந்த இருக்கிற டெக்னாலஜி இன்னும் டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்குது. இப்ப அந்த டெவலப்மெண்ட்ல வந்து யுஎஸ் உடைய அலைன்மெண்ட்ல போயிட்டு இருக்குது, ரஃபேல் டெக்னாலஜி கூட பண்ணிருக்காங்க. சோ இந்த இருக்கிற மல்டி டியர்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதுக்கு பேர் மல்டி டியர்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏன் நான் இதை பத்தி எவ்வளவு பேசிக்கிறோம்னா, ஏன்னா இது ஒரு வசனோடைய நிறைவேற்றுதல்.
வசனம்
வாசிக்கலாம், எஸ்ஐயா 31:5, ஐசாயா 31:5.
பறந்து காக்கிற பச்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர்
ஆகாயத்துல
பறந்து காக்கிற பச்சிகளை போல,
பச்சிகள் பறந்து காக்கிற பச்சிகள். இப்ப இது எப்படி இருக்குது கேட்டாக்கா, நீங்க பார்த்தா ஒரு பேர்டு வந்து ஒரு ஒரு ஈகல் எப்படி அட்டாக் பண்ணா, அது அப்படி போய் அட்டாக் பண்ணி எடுத்துரும். இந்த இருக்கிற இன்டர்வென்ஷன் டெக்னாலஜி வந்து அப்படி மிசைல் வருது, இது இன்டர்வென்ட் பண்ணி அப்படி தளம், எப்படி தளம். இந்த விதத்துல இன்னைக்கு தேவன் காமிச்சிருக்கிறாரு, இந்த ஆரோ 2, ஆரோ 3, டேவிட் ஸ்லிங், இந்த கம்ப்ளீட் டெக்னாலஜில ரெடி ஆயிருக்குது இந்த விஷயம். எனக்கு என்னத்தான் உலகம் இஸ்ரேலுக்கு அனுப்ப முடியும்னா, மேக்சிமம்னா ஒரு நியூக்ளியர் வார் ஹெட் மிசைல போட முடியும், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் மிசைல போட முடியும், கெமிக்கல் வெப்பன்ஸ் மிசைல போட முடியும். ஆனா எல்லா இருக்கிற மிசைல்ஸ் தடுக்கிற ஒரு சிஸ்டம் இஸ்ரேல் வந்தானா, அப்போ சக்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள்.
ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரீசெண்டா காசா யுத்தம் நடந்தது லாஸ்ட் இயர். சோ பிரதர் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மை, அவ்வளவு மிசைல்ஸ் இஸ்ரேலுக்கு விரோதமா வந்துச்சு டெரரிஸ்ட் மூலம், அதெல்லாம் ஆகாயத்திலே இன்டர்செப்ட் பண்ணிச்சு ஆயிட்டோம். அது குறிச்சு ஒரு பேப்பர்ல ஒரு சின்ன ஹெட்லைன்ஸ், அந்த டெரரிஸ்ட் குரூப் கிட்ட கேக்குறாங்க, ஏன் நீங்க என்ன பண்ணாலும் இஸ்ரேல் அழிய மாட்டேங்குது. அப்ப அதுக்கு அவருடைய வார்த்தை, நாங்க மிசைல்ஸ் எல்லாம் அனுப்புறோம், அவங்க கடவுள் அங்கே தடுத்துடுறாரு.
அவங்க கடவுள் தடுத்துக்குது,
ரொம்ப ஆச்சரியமான விஷயம்,
ஆச்சரியமா இருக்கு.
அவங்க கடவுள் ஆகாயத்திலே நாங்க அனுப்புற மிசைல்ஸ் டைவர்ட் பண்ணிடுறாரு.
ஒரு பிக்சர் இருக்குது, எப்படி இந்த இன்டர்செப்ஷன் நடக்குது, எப்படி அந்த சேட்டலைட் இன்டர்செப்ஷன் நடக்குது, பிரேக்கிங் நியூஸ் இஸ்ரேல் வெப்சைட்ல இதுல நீங்க பார்க்கலாம். இன்னொரு சிஸ்டம் வந்து மேல, இது மேல பத்தி நான் பேசிட்டுக்கிறோம். இப்போ சத்துருக்கள் தரைக்கு கீழே கூட வந்துருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ள. தரைக்கு கீழேனா இந்த அண்டர்கிரவுண்ட் டனல் சிஸ்டம்,
டனல் சிஸ்டம்.
சோ அண்டர்கிரவுண்ட் டனல் சிஸ்டம்ல வந்து அவங்க இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. இப்போ இந்த டனல் சிஸ்டம் உடைய டிஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம், இதுக்கு சீக்ரெட் டனல் டிஸ்ட்ராயிங் வெப்பன், இது வந்து யுஎஸ் இஸ்ரேல் இது இப்போ அந்த டெக்னாலஜியில அவங்க இறங்கிருக்கிறாங்க. இது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் பேர் வந்து IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ். இப்போ IDF வந்து இந்த இருக்கிற டெக்னாலஜி 2014 இருந்து பயன்படுத்திக்கிறாங்க. இதுல வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இது கீழே இருக்கிற டனல்ஸ் கண்டுபிடிச்சு அதை டிஸ்ட்ராய் பண்றது. இப்போ அவங்களுடைய கொடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, 2016 வரை 12 இருக்கிற ஹமாஸ் டனல்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கிறாங்க, 10 பேரே வந்து செத்துக்கிறாங்க. இதுல IDF மேஜர் ஜெனரல் யோவாவ் மொர்டெகாய் அவர் வந்து பிரஸ்ல வந்து அவங்ககிட்ட கேட்டாங்க, இது இஸ்ரேல் இதுக்கு பின்னாடி இருக்க கேட்டானா, அவர் கொடுத்த ஆன்சர் தேவன் அறிவார், தேவன் அறிவார், இத வந்து ஆன்சர் அவரை கொடுத்தார். சோ இது சோர்ஸ் foreignpolicy.com FP. இந்த உதவி வந்து நான் ஒத்துக்கணும், ஒரு அருமையான சகோதரி எனக்கு ரொம்ப அருமையான விதத்துல இதுக்கு உதவி பண்ணிட்டாங்க. சோ இது நிறைய இன்ஃபர்மேஷன், ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதுல கரண்ட் இவெண்ட்ஸ் நடக்குது, ஏதோ தீர்க்க தரிசனத்துக்கு சம்பந்தப்பட்ட
இது கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஹமாஸ் வார் லாஸ்ட் இயர், ஆக்சுவலி அது மெயின் அந்த வார்னுடைய நோக்கமே என்னன்னா இந்த டனல்ஸ் டெஸ்ட்ராய் பண்றது,
அழிக்கிறது.
ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நியர்லி 35 டனல்ஸ் எப்படின்னா, முதல்ல ஏர் அட்டாக், வான்வெளி தாக்குதல், அப்படின்னா அந்த காசாக்கு மேல ஃபைட்டர் ஏர்கிராப்ட் போயிட்டு டனல்ஸ் பாயிண்ட் பண்ணி அடிக்கிறாங்க, டெஸ்ட்ராய் பண்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க பண்ணின அட்டாக் மூலம் அது முழுக்க அழிஞ்சிடுச்சா என்று சோதிப்பதுக்காக தான் ஒரு 10-15 நாளுக்கு இந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தரை வழியாக ஆர்மி அனுப்பினாங்க. சோ ஆர்மி போயிட்டு செக் பண்ணி ஒருவேளை இன்னும் இருந்துச்சுன்னா அதையும் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. நியர்லி 35 டனல்ஸ்.
இதுக்கு பேர் வந்து அண்டர் கிரவுண்ட் அயன் டோம். இப்ப எப்படி அந்த அயன் டோம் என்ன பண்ணோம்னா, எங்கிருந்து மிசைல் வருது அதை கண்டுபிடிக்குது, அதை கண்டுபிடிச்சு அப்படியே அது வந்து ஒரு ஒரு லான்சர் மாதிரி ஆயிட்டு அந்த இடத்துல போய் இன்டர்செப்ட்.
ஒரு சின்ன வீடியோ பார்த்தோம் யூடியூப்ல, ஒன் அட்டெம்ப்ட்ல ஃபியூ செகண்ட்ஸ்ல 17 மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணுச்சு. அந்த அயன் டோம் டெக்னாலஜிக்காக நான் சொல்றேன், ஒரே நேரத்தில் அவங்களை நோக்கி வந்த 17 மிசைல்ஸ்
நிறைய
டெக்னாலஜி. ஆனா இதுவரைக்கும் சகோதரர்கள் ரெண்டு பேரும் பேசினது எதுவுமே எதுக்குதான் கொண்டு போவோம், நம்ம பார்வையில அவங்கள பிரமிப்பா பாக்குறோம், இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிட்டாங்க. இந்த யுத்தபூர்வமான விஷயங்கள் மட்டுமில்ல, மக்களுக்கு பிரயோஜனப்படுகிற காரியங்களை கூட நிறைய செஞ்சிருக்காங்க. நிறைய இன்வென்ஷன்ஸ் அக்ரியில பார்க்கும்போது டெக்னாலஜி வைஸ் நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் அவங்களுடைய அறிவின் மேன்மை காரணமாக இன்னைக்கு கிடைச்சிட்ட விஷயமானா கூட, இந்த தீர்க்க தரிசனத்துடைய பார்வையில நம்ம அந்த தேசத்தை பார்த்தால் அங்க என்னதான் நடக்குதுன்னா, அவங்களுக்கு தேவன் அனுமதிக்கிறார் கர்வம். ஏன்னா இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க எதிர்கொள்றதுக்கு மூன்று காரணங்களை நம்முடைய சகோதரர் சொல்றார்.
சொல்லுங்க
என்ன காரணம். ஒரு காரணம் அவங்களுடைய கர்வம் அல்லது அகங்காரம், ஜெபனியாவெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற மிலிட்டரி போர்ஸ். இப்போ சகோதரர் சொன்னாங்க ஏர்கிராப்ட் மேல போறாங்க, அங்கே எடுத்து அப்படியே
அனுப்பிச்சாங்க.
சொல்றாங்க அவங்க தேவனே பண்ணிட்டார், கேக்குறது நல்ல விஷயம். ஆனா இது இஸ்ரேல் ஜனங்களுடைய மனசுல என்ன கொடுக்கும், அவங்க அந்த பலத்தை பத்தி தான ஒரு தைரியத்தை கொடுத்துரும். சோ இது என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் ஏற்பாடுகளும் கடந்து 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 போகும்போது நம்ம என்னதான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் 12:1 தான் நமக்கு ஒரு ஆன்சர். தானியேல் 12:1 அந்த காலத்துல மிகாயேல் எழும்புவார் இல்லைங்களா. மிகாயேல் எழும்பணும் நமக்கு தெரியும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வந்துட்டார், மிகாயேல வந்திருக்கார். இப்ப இந்த ஏற்பாடெல்லாம் அவர் அனுமதிச்சுட்டு இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நம்ம 3வது பாலியம்ல ஒரு விஷயம் படிச்சோம்னா,
தேர்ட் வேல்யூ
என்ன பேசுறாருன்னா, இந்த சமுதாயமானது ஒரு எரிகிற தீப்பெட்டியை போல் சேர்த்து வைக்கப்படுகிறது, அநேக வெடிமருந்துகளை சேர்த்திருக்கிற வெடிமருந்து கிடங்குகளை போல் சேர்த்து வச்சிருக்கிறது. இப்ப என்னதான் வேணும் அப்படின்னா, ஒரு உராய்வு, சின்ன ஒரு உராய்வுக்கு தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் இந்த ஏர்கிராப்ட்ஸ் இப்ப இஸ்ரேல் பண்ணதுன்னா, இஸ்ரேல் இருந்து வாங்கி சேர்க்கிறவங்க நிறைய 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 பார்க்கும்போது இன்னைக்கு வேர்ல்டு வைட்ல ஸ்டோர் ஆகி வச்சிருக்கு விஷயங்கள். ஆனா தேவன் இந்த இரண்டாம் உலகத்தினுடைய கிளைமாக்ஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவரு செயல்படுகிற விதம் தான் அதுல நம்ம பாக்குறோமே ஒழிய. அப்ப என்ன நடக்கும்னா, இந்த ஒரு எரிய தீக்குச்சி அல்லது தீக்குச்சிகள் நிறைந்திருக்கிற ஒரு அந்த பெட்டி அல்லது வெடிமருந்துகள் நிறைந்திருக்கிற அந்த ஒரு கிடங்கு, இப்ப வந்திருக்கிற மிகாயல் ஒரே ஒரு கமெண்ட் கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்கான். ஏன் கமெண்ட் கொடுக்கல அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இருக்கிறதுனால மெய்சபை தன்னுடைய புத்தியை வாங்கி அதற்கு இசைவான சுபாவத்தை வளர்த்தி மகனுடைய சுபாவத்துக்கு போற வரைக்கும் இப்ப காத்திருக்கு. அதனாலதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமும் அந்த நாட்கள் எப்படி இருக்குதுங்க, குறைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த இப்ப சொன்ன எல்லா டெக்னாலஜி எல்லா விஷயங்களுமே ரெடியா இருக்குது. என்னைக்கு பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னா, இந்த 11th hour கடைசி மெம்பர் அந்த சரீரத்தோட போய் சேரும் போது அந்த உராய்வுக்கு வழிவந்தது. சோ இதுதான் நம்ம பாக்குறோம். இது 7th தொகுதியினுடைய எக்காலத்துல பாக்குற சில விஷயங்கள். சோ இதுதான் நம்ம இந்த விஷயத்துல சொல்றதுக்கு ஆசைப்படுறோம்.
தேங்க்யூ பிரதர். பிரதர், இன்னொரு கோணம், அதாவது இந்த கரண்ட் இவெண்ட்ஸ் தீர்க்க தரிசனங்களை எந்த அளவுக்கு நிறைவேறிட்டு இருக்குங்கிற ஒரு பார்வை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு, அவங்க வந்து இந்த அறிமுகதன் யுத்தத்தில் அவங்களும் ஒரு பார்ட்டிசிபேஷன் மேஜர் ரோல் இருக்காங்க. சோ அவங்களுடைய ரெப்ரசன்டா இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ், அவருடைய ரோல் இப்பொழுது கரண்ட் இவெண்ட்ல ரிகார்டிங் இஸ்ரேல், இஸ்ரேல பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு அவரு ஆக்சன் பிளேல இருக்காரு, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவருடைய சில கிரியைகள் மற்றும் காரியங்கள் இருக்கிறதா ஒரு பார்வை இருக்கு, அது குறித்து ஏதேனும் தாட்ஸ் இருந்தா நம்ம ஷேர் பண்ணுவோம்.
என்ன கேட்டா குறிப்பாய் அந்திகிறிஸ்தோடைய ஏதோ ஒரு செயல் ஏதோ ஒரு பங்கு இங்க இஸ்ரேல் குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்துல என் தெரிஞ்ச வரைக்கும் இல்ல, பிரதர்ஸ் தெரியல, பிரதர்ஸ் கிட்ட இருக்கும். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் எங்க இருக்கு நம்ம பார்க்கணும்னா, இது கூட ஒருவேளை சில பேருக்கு வேற கருத்து இருக்கும், பட் என்னுடைய கருத்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஜக்கரியா 14:2 எப்போ அந்த ஃபைனல் முடிவு ஆயினா சபை எடுக்கிறாங்க இஸ்ரேல தாக்கணும் ஒரு யுத்தம் பண்ணோம், அந்த டைம்ல வசனம் சொல்றது ஸ்திரீகள் அவமானம் ஆக்குவார்கள், வீடுகள் கொள்ளையாகும், நகரத்து வந்து பிடிக்கப்படும். சோ இதெல்லாம் விஷயம் நம்ம நினைக்கலாம் இது இஸ்ரேல் ஜெருசலம் குறித்து, பட் இது அப்படி இல்ல, இது ஆக்சுவலி பேசுகிறது அந்திகிறிஸ்து பத்தி. ஏன்னா நகரம் பிடிக்கப்படும் குறிக்குது அந்திகிறிஸ்துடைய வெளிப்படுதல், அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். நம்ம தெரியும் 2 Thessalonians 2:8 அந்த விஷயம் நடக்கும் போது இது இஸ்ரேலுக்கு எப்படி சம்பந்தப்படுதுன்னா, இந்த டைம்ல இஸ்ரேலுடைய நேசர் அவங்கள மறந்துடுவாங்க. இஸ்ரேலுடைய லவர்ஸ் யார்னா US, பிரிட்டன் ரெண்டோ. அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது மோஸ்ட் ஹியூமிலியேட்டிங் கண்டிஷன்ல ரெண்டே இருப்பாங்க. எனக்கு பிரிட்டன் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது ரொம்ப ரொம்ப ஷேம்ஃபுல்லா இருக்கும். அமெரிக்கா காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அந்த இருக்கிற எல்லாம் இருக்கிற கிறிஸ்டியன் சபைகள் அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது என்ன மாதிரி குழப்பம் உண்டாக்கும். அந்த சமயத்துல தான் கோக் சொல்வோம், இப்போ நாங்க போய் பிடிக்கணும். ஏன்னா இந்த டைம்ல தான் ஆயனா சபையில நம்ம கிடைக்கும் ஒரு முடிவு வீட்டோ இல்லாம. ஏன்னா இவ்வளவு நாளா வீட்டோ ஆய் வந்துன்னே இருக்குது எல்லா பிரயாசங்கள் ஏதோ மற்ற தேசங்கள் இஸ்ரேல். சோ இந்த இடத்துல தான் அந்த அந்திகிறிஸ்து விஷயம் ஜானி வருது
நம்ம வரலான்னு உங்க வியூல
இதுதான் நம்ம பாக்கிறோம்.
தேங்க்யூ பிரதர் ஜான். உங்க வியூ அந்த பிரதர்
இத குறிச்சு சொல்லணும்னா, இப்ப நடக்கிற சில விஷயங்கள் தான் பேசணும். உதாரணமா ஜான் பால் இருந்தப்போ, ஜான் பால் 2 அவர் இருந்தப்போ செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சோவியத் ரஷ்யாவை உடைச்சார். மிக தெளிவான விஷயம் அது, எல்லாருக்குமே உலகறிந்த விஷயம் இது. பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா, அநேக இஸ்ரேல் ஜனங்கள் போய் சேர்ந்ததுல மெஜாரிட்டி ஜனங்க எங்கதான் போயிட்டாங்கன்னா, நேர அர்மேனியன் பகுதியாக இருக்கிற ரஷ்யன் பகுதிக்கு தான் போய் சேர்ந்தாங்க. அங்க இருக்கிற விஷயங்கள் கம்யூனிசம் நிலைமையில இருந்து கொண்டு போகும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அல்லது ஈத ஜனங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு உண்டு பண்ணாது. ஏன்னா பொதுவான ஒரு கருத்து வரும்பொழுது இவங்களுக்கும் அங்க ஒரு வாழக்கூடிய வாய்ப்பு வருது. இப்ப இந்த இடத்துல தான் வருது விஷயம், நீங்க தெரியும் மிகேல் கார்பச்சோவ் வராரு, பெரஸ்தராய்க்கங்கிற ஒரு ஒரு சித்தாந்தம் கொண்டு வராரு, அது ரொம்ப நல்ல திட்டமா தெரியும். இப்ப இந்த திட்டம் அங்கு நிறைவேறினால் யூத ஜனங்களுக்கு அநேக நல்வாய்ப்புகள், அது மாத்திரமல்ல அவங்க அங்க இருக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் செட்டில்மெண்ட்டுக்கான வாய்ப்பு கூட வந்துடும். சோ இது அவாய்ட் பண்றதுக்கு தான் போப் ஜான்பல் பாக்குறாரு அங்க சில விஷயங்கள். எப்படி முதலாம் உலக யுத்த சமயத்துல முசோலினி வழியாக ஹிட்லர் பண்ணி அந்த ஹிட்லருடைய வெறுப்பை யூதர்கள் மேல திருப்பி இவ்வளவு பெரிய ஒரு கொலைக்கு வாய்ப்பு வந்துச்சோ, அதே போல இது கூட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திருக்கான ஒரு முயற்சியாகத்தான் பாக்குறோம் போப் ஜான்பால் பண்ண விஷயம். அது ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிறாரு உலகம் முழுவதும் நல்ல மென்ஷன் பாக்குற போப் பிரான்சிஸ். அப்போ போப் பிரான்சிஸ் நமக்கு தெரியும், இதுக்கு முன்பு இருந்த எல்லா போப்புகளையும் விட வித்தியாசமான ஒரு போப்பா இருக்காரு. பஸ்ல போறாரு, போட்ல ஏறி போறாரு, ஏதாவது குழந்தைங்க தடுமாறுனா தூக்கிக்கிறாரு, இதெல்லாம் நடக்குது நிறைய விஷயம். அப்ப கடந்த நாட்கள் இருந்த போப்புகள் போல அல்லாமல் ஒரு மனித நேயம் மிக்க, எல்லாரையும் விரும்புகிற, எல்லாரையும் அன்பு செய்கிற ஒரு போப்பாக இன்றைக்கு பார்க்கப்படுறார். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தினுடைய இன்றைக்கு நிலைமைக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதராக பார்க்கப்படுகிறவர் போப் பிரான்சிஸ். ஆனா ஆவிக்குரிய பார்வையில நம்ம அவரை பார்த்தோம்னா ஒரு விஷயம் பிரச்சனையே இல்லாம இருக்கும் போதே ரொம்ப கவனமா இருங்க அப்படி சொல்லுவார். இஸ்ரேல்ல ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே அவர் பேசுவாரு, ரொம்ப அக்கறை எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாக்குறோம் இந்த ட்ரம்ப்ட்ங்கிற அந்த மெகசீன்ல இங்க விஷயம் இருக்குது, Why is the Pope provoking war in Israel? அப்போ வாரு தூண்டக்கூடிய வார்த்தைகள் இப்போ போப் வழியா போயிட்டே இருக்குது.
இஸ்ரேல் மீது போரை தூண்டக்கூடிய வார்த்தைகள்
இஸ் மேக்கிங் தட் மச் டென்ஷன். ஏன்னா இப்ப நல்லா ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, ஹெல்தி மேன், அவர் பேசாம தான் விட்டுருணும். அவர் பக்கத்துல வந்து ஐயோ உங்களை பார்த்தா உளுந்துருமா இருக்கு கவன் அப்படின்னு என்ன எடுத்துரும், ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அந்த பயம் வந்துடும். சோ இங்க அதே போல உலகத்துல பாக்குறோம், ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, வாய் வார்த்தை தான் வந்துட்டு இருக்குது, திடீர் நீ என்ன அடி அப்படி சொன்னோம், அடிக்கிற எண்ணமே இல்லாத மனுஷனுக்கு இப்ப அடிக்கிற ஒரு எண்ணம் வரும், இது மனுஷனுடைய இயல்பு. இப்ப இவரை பொறுத்த மட்டும் அநேக இடங்களை விசிட் பண்ணாலும் கூட இஸ்ரேல் பத்தி எல்லா இடங்களும் அங்க பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்கு. இன்னும் சரியா சொல்லணும்னா அவரு இப்ப இருக்கிற அந்த பாலஸ்தீன பிரதம மந்திரிக்கு அவர் சொல்றாரு, நீங்க ஒரு சமாதானத்தின் தூதன். அவரு கொலை பண்றதுக்கு ஆசைப்படுறாரு, அவரு அநேக கலவரத்தை உண்டு பண்றதுக்கு ஆசைப்படுறாரு, அவரு எல்லா விதமான இஸ்ரேலுக்கு வருகிற எதிரான காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற அந்த நபரை பார்த்து இந்த போப் சொல்றாரு, பீஸ், ஏஞ்சல் ஆஃப் பீஸ்,
நீங்க தான்
எப்படி
சமாதானத்தின் தூதுவன்னு சொல்றீங்க,
எப்படி சாத்தியம்? சோ கண் முன்னாலேயே நடக்குது இன்னைக்கு பேப்பசி இஸ்ரேலுக்கு எதிராக செய்யற சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. எல்லா விதமான இன்டைரக்ட் ஒர்க், எப்படி போப் மூலமாக ஹிட்லருக்கு பிரஷர் கொடுக்கப்பட்டுச்சோ, எப்படி ஜான்பால் மூலமாக ரஷ்யாவுக்கு அங்க பிரச்சனை வந்துச்சோ, அதே போல இன்னைக்கு பிரான்சிஸ்னால, ஏன்னா நல்ல மனுஷன் சொன்னா நல்லதா இருக்குங்கிற உணர்வு உலகத்தை இருக்கிறதுனால இவர் வழியாக அங்க டென்ஷன் போயிட்டு. எல்லா விதமான ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேப்பசியோட அந்த ஒரு தலையீடு ரொம்ப அதிகமா தான் இருக்கு நம்ம பாக்கிறோம். சோ இது நம்ம அந்த
ஒரு கரண்ட் ஈவெண்ட் நம்ம
இப்ப நடந்துருக்கிற விஷயம். ஆமா ஆமா
பிரதர் பிரபாகர், நீங்க
இல்ல இந்த விஷயத்துல என்னுடைய கருத்து கூட
சொல்லு.
பேப்பசியினுடைய பார்ட் ரொம்ப பெருசா இருக்கும் என்று சொல்ல முடியாது, சொல்ல முடியாது
முடியாது.
ஏன்னா ஈவெண்ட்ஸா பார்க்கும்போது சில ஈவெண்ட்ஸ் நமக்கு ஒரு முக்கியமா தோணும், பட் நம்ம எது பார்த்தாலும் ஸ்கிரிப்சர்ஸோட கம்பேர் பண்ணும். ஸ்கிரிப்சர்ஸ் அது நமக்கு
தேவனுடைய வசனங்களோட
ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் கோணத்துல நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை பேப்பசி போப் மார்க்கம் போப் இஸ்ரேல் விஷயத்துல ஏதாவது செய்வாங்களாம் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை என்னுடைய கருத்து என்னன்னா அதிகபட்சம் அவர்கள் நியாயமா பார்த்தா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த சூழல்ல. ஏன்னா போப்புக்கும் சரி கிறிஸ்டியன்ஸ்க்கும் சரி கிறிஸ்டியன் சர்ச்சுக்கும் சரி நல்லா தெரியும் வேதம் அவர்கள் மூலம் தான் நமக்கு வந்துச்சு. அப்போ தேவனுடைய ஜனங்கள் தான் அவங்க. சோ இத போப் மார்க்கம் அறிஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு உலக நாடுகள்ல இருந்து ஒரு சில பிரச்சனைகள் பிரச்சனைகளால் நிர்பந்தம் என்று சொல்லும் போது அவங்களுக்கு ஆதரவு தான் தெரிவிக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த கிறிஸ்டியன் சர்ச் அது செய்ய மாட்டாங்க,
செய்ய மாட்டாங்க.
ஆனால் அதனுடைய தலைவர் போப் கூட செய்ய மாட்டார். அதுதான் இப்ப பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சாதாரண ஒரு உலகத்தான் இஸ்ரேல எப்படி நிர்பந்திக்கிறாங்களோ அதே கோணத்துல தான் நிர்பந்திக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சகோதரர் ரசல் அவர்கள் தேர்ட் வால்யூம்ல ஒரு விஷயம் பேசுறாங்க, ஒரு டாக்டரின், ஒரு ஃபால்ஸ் டாக்டரின், ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி. அப்படின்னா தேவன் இஸ்ரேல வைத்திருக்கிற அந்த இடத்துல இருந்து இஸ்ரேல தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இப்போ கிறிஸ்தவ சபை தங்களை நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால தேவன் இஸ்ரேலுக்கு பேசின எல்லா ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்தவ சபைக்கு என்று நம்புகிற வகுப்பார்த்தான் போப், பின்னாடி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபை முழுவதும். அவங்களுடைய பார்வையில கர்த்தர் இயேசுவை கொலை பண்ணின காரணத்தினால இஸ்ரேல் தேசம் லிட்டரலா சபிக்கப்பட்டாங்க நித்தியத்துக்கும். இதுதான் நம்ம கேஜேவி டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பார்க்கலாம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது இஸ்ரேல் மீது சாபம்னு சொல்லப்பட்டிருக்கிற வசன பகுதி எல்லாம் இஸ்ரேலுக்கே என்று சபை சொல்லுவாங்க. ஆனா இஸ்ரேல் மீது ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற இடத்துல எல்லாம் அந்த இஸ்ரேல் வந்து தங்களே என்று சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி அவங்க நம்புகிறவங்களா இருக்கனால ஒருவேளை தீர்க்க தரிசனத்துக்கு இசைவா அவர்கள் என்ன வேணா செய்வாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்காம மற்ற உலக நாடுகளோடு சேர்ந்துட்டு பாதகமான ஒரு சூழல உண்டாக்குவாங்க.
இது மோஸ்ட்லி பாதகமான
ஏன்னா பிரதர் அழகா சில விஷயங்கள் சொன்னார். சப்போ ஒரு கிறிஸ்தவ மதத்தின் தலைவரும் உலக நாடுகளுடைய கருத்துக்கு இசைந்து பேசுறாரு எனும் போது அது ஒரு வீரியம் கூட்டம், கேட்டலிஸ்ட் மாதிரி. அப்ப இஸ்ரேலுக்கு விரோதமா உலக நாடுகள் ஒன்று இணைப்படுவதில்ல, அதுதான் அவங்க ஒரு வேலை
பண்ணலாம்.
நியாயமா அவங்க சப்போர்ட் பண்ணிடுக்கணும்,
இந்த கொஸ்டின்ல நம்ம ஒரு ஃபைனல் பகுதிக்கு நாங்க வந்திருக்கோம். இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி அதாவது கரண்ட் ஈவென்ட்ஸ்,
கரண்ட் ஈவென்ட்ஸ் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் சொல்லலாமா? கரண்ட் ஈவென்ட்ஸ்ல ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ எரேமியா 16:16 நம்ம படிச்சோம். அதாவது தேவன் அவங்களை கூட்டி சேர்ப்பார் மீன் பிடிக்கிறவர்கள் வேட்டைக்காரர்கள் மூலம். அது ஓரளவுக்கு நிறைவேறியிருக்கு 1948 விஷயத்துல, ஆனா அது தொடர்ந்து நிறைவேறி கொண்டும் இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கிறாங்க. இப்ப அவர்களும் கண்டிப்பா இஸ்ரேலுக்கு கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். எப்படி நிறைவேறும் இது? ஒருவேளை 48 அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டாங்கன்னா வேட்டைக்காரர் ரோல் வந்து யார் பண்ணா? ஹிட்லர், நாசி படைகள் எல்லாம் நடந்துச்சு. ஆனா இப்போ சப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம், ஜகரியா 10:10-11, ஜகரியா 10:10-11.
நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசிரியாவில் இருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கிலேயாத் தேசத்துக்கும்
போதும். அதாவது ரீகேதரிங் நடந்துட்டே இருக்கும். இங்க பார்க்கும்போது எகிப்து அசிரியா, அசிரியா பைபிள்ல சிம்பாலிக் ஆல்வேஸ் எதுக்குன்னா ரஷ்யா,
ரஷ்யா.
சோ அப்ப நெக்ஸ்ட் எகிப்து உலகம், இங்க வந்து கிறிஸ்தவ உலகம் அழகா நாம சொல்லலாம். அப்படின்னா ரஷ்யாவில இருந்தும் சரி, இன்றைய கிறிஸ்தவ தேசங்கள்லயும் சரி, இருக்கக்கூடிய யூதர்களையும் தேவன் கண்டிப்பா கூட்டி சேர்ப்பார். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளியே இருக்கக்கூடிய யூதர்கள் குறிப்பிட்ட அளவுல இன்னும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டியது அவசியம். சோ இது தேவன் எப்படி செய்யறார் என்று ஒருவேளை நம்ம பார்க்கும் போது, ஒருவேளை அந்த வேட்டைக்காரர் மாதிரி இன்னைக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னா இமிகிரண்ட் முஸ்லிம்ஸ். அப்படின்னா ஆப்பிரிக்க முஸ்லிம் தேசங்கள்ல இருந்து பெரிய அளவுல முஸ்லிம்ஸ் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஷிப்ட் ஆகுறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அதனால யூரோப்பியன் கண்ட்ரி, ஐரோப்பிய தேசங்கள்ல முஸ்லிம்ஸ் பாப்புலேஷன் முன்பு எப்போதை பார்க்கல ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு பட் வேண்டாம். அதாவது ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட், ஸ்பெயின், கிரீஸ், ஆஸ்திரியா, இப்படி நம்ம சொல்லிட்டு போலாம்.
அதோடைய சோர்ஸ் ஃபைல் சொல்ல போதும்.
சோர்ஸ் ஃபைல் அது நான் ஃபைல் சொல்ல முடியாது, ஒரு பிக்சர் நெக்ஸ்ட்
அந்த அந்த வெப்சைட். சோ அது
இல்ல, நான் ஒரு பிக்சரா எடுத்துட்டேன், சோ அதுல லிங்க் இல்ல. பிரதர்ஸ் யாராவது கேட்டா நான்
கண்டிப்பா.
சரி, சோ அப்போ இந்த கண்ட்ரீஸ்ல இப்ப சர்வே எடுத்துக்கிறாங்க, இந்த கண்ட்ரீஸ்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற யூதர்களுக்கு விரோதமா நடந்துட்ட ஆன்டி செமிட்டிக் செயல்பாடுகள், அப்படின்னா யூதர்களுக்கு விரோதமா நடந்துட்ட எல்லா குற்றங்களும் மெஜாரிட்டி இந்த முஸ்லீம்ஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. சோ அது மிகப்பெரிய, இன்னும் டென்மார்க்ல பார்க்கும்போது இருந்துட்ட யூதர்கள் பகுதியில உள்ளுக்குள்ள நுழைஞ்ச முஸ்லீம்ஸ் அதிகமா செட்டில் ஆகும் போது யூதர்கள் அந்த இடத்தை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருக்கிறாங்க.
அந்த அளவுக்கு
இது நடக்கும். இது வந்து இப்போ இது நான் ஒரு நம்ம மூத்த சகோதரருடைய சப்ஜெக்ட்ல தான் கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சோ இது சகோதரர்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க, ஏன்னா இது இப்போ ஆன்கோயிங் ப்ராப்ளம், அப்படின்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிற ப்ராப்ளம். உலக அதாவது ஐரோப்பிய தேசங்கள்ல முஸ்லீம்ஸ் அதிகமாக போய் செட்டில் ஆகுறாங்க, அதனால அங்க ஏற்கனவே இருக்கிற யூதர்களுக்கு விரோதமான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. சமீபத்திய ஒரு நியூஸ் பேப்பர்ல நம்ம கூட ஹெட்லைன் பார்த்தோம், இஸ் இட் த டைம் ஃபார் த யூரோப்பியன் ஜூஸ் டு ரிட்டர்ன் டு தயர் ஹோம் லேண்ட் ? அப்படின்னா ஐரோப்பிய தேசத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் தங்களுடைய தாய் அதாவது தங்களுடைய பிதாக்களுடைய தேசத்துக்கு திரும்புவதற்கு இது ஏற்ற தருணமோ அப்படிங்கிற கேள்வி அந்த அளவுக்கு நடக்குது. ஒருவேளை நம்ம விசுவாசிக்கிறோம் அந்த எரேமியானுடைய ப்ராஃபசி 48 ஒரு அளவுக்கு நிறைவேறிடுக்கு என்று சொல்லும் போது, அதற்கு பின்பு வெளியே இருக்கக்கூடிய யூதர்களை மீண்டும் இஸ்ரேல் நோக்கி கொண்டு வருவதில் ஒரு மிக முக்கியமான பங்கு
வகிக்கிறது. அடுத்த கட்ட ஒரு ஏற்பாடு
ஐஎஸ் கூட ரொம்ப முக்கியம் தான்.
கண்டிப்பா,
ஏன்னா சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பர்ல அது நம்ம பார்த்தோம், ஐஎஸ்ஐஎஸ் வந்து இஸ்ரேல் மேல ஒரு அட்டாக் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்றாங்கலாம் நமக்கு தெரியும். ஒருவேளை இது இந்த ப்ராஃபஸியினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் என்பது என்னுடைய கருத்து.
ஜானி, ரெண்டு சகோதரர் ரொம்ப அருமையா பேசிட்டாங்க. அந்த கேள்வி நீங்க கேட்டீங்க, போப்ப மார்க்கம் அந்தி கிறிஸ்துக்கு என்ன பங்கு இருக்கு இஸ்ரேல் கிட்ட, நம்ம கவனமா கேட்டு இருந்தோம். நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இதுக்கு ஏதோ வசனம் இருக்கா? ஏன்னா நம்ம பிரபா சொன்னாரு, நான் கூட அதை ஒத்துக்கிறேன், நம்ம தெரிஞ்ச வரைக்கும் எந்த வசனமே இல்லை. ஏதோ காமிக்குது போப்பு மார்க்கம் ஒரு பங்கு இருக்குது இஸ்ரேலுடைய விஷயங்கள்ல, பட் ஒரு வசனம் கான்ட்ரிபியூட் பண்றோம் ஞாபகத்து வந்துச்சு. இந்த வசனம் வந்து எசையா 23 அதிகாரம், எசையா 23 அதிகாரம்
படிங்க,
வசனங்கள் 15-16.
அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 மறைக்கப்பட்டிருக்கும். 70 முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றித் திரி, நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. 70 முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார்.
இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு தீர்க்க தரிசனம். தீரு வந்து இங்கே பாபிலோன் குறிக்கிறது, போப்பு மார்க்கம் நீங்க சொல்லலாம் கூட. இப்ப இந்த போப்பு மார்க்கம் வந்து மறக்கப்பட்ட நிலையில இருக்கும், அப்புறம் திருப்பி அவங்க எழும்பி வரும். இது விஷயம் நம்ம பாக்குறோம், அந்த 8 எழும்பி வருது வெளிப்படத்தில் 17 அதிகாரம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இங்க என்ன சொல்றதுன்னா, அவங்க வந்து ஒரு வேசித்தனம் போய் பாட்டு பாடுவோம் தேசங்கள் மத்தியில அவங்க நினைவு கூறத்துக்காக. நல்லா நோட் பண்ணி பாருங்க. சோ இப்ப பிரதர் ஜான் சொன்ன விஷயம் எல்லாம், அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொன்னாரு, அந்த போப்ஸுடைய ஸ்டெப்ஸ், எங்கத்துல இருந்து அவர் எடுத்தாரு, ஹிட்லர்ல இருந்து எடுத்தார் பாயிண்ட்ஸ், இது எல்லாம் இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னன்னா, இன்னைக்கு அவங்க உலகத்தின் மத்தியில சாதகமா இருக்கிறதுக்கு அவங்க நடத்திக்கிறாங்க. அவங்க தேவனுடைய வசனம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு தெரியவே இல்லை, அதன் பிரகாரம் அவங்க நடக்கிறது இல்லை, அதன் பிரகாரம் ஆலோசனை கூட கொடுக்கறது இல்லை இஸ்ரேலுக்கு. சோ இந்த இருக்கிற தேசங்கள் மத்தியில சொல்ற தீர்க்க தரிசனத்துல ஒரு தேசம் இஸ்ரேல்.
வெரி குட், நன்றி நன்றி, தேங்க்யூ. சரிங்க, இப்ப அடுத்த இந்த ஈவெண்ட் உன்னுடைய ஒரு நெக்ஸ்ட் ரோல்ல, குறிப்பா இனி வர இருக்கக்கூடிய அறிமுகதன் யுத்தத்துல நார்த்தன் நேஷன் கோக் அவங்களுடைய சந்ததியா இருக்கக்கூடிய ரஷ்யா, நீங்க கூட ரஷ்யாவை குறிப்பிட்டீங்க, ஆகவே அந்த ரோலோட ஈவெண்ட கூட நம்ம பார்த்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம.
ஒரு சின்ன பாயிண்ட், நம்ம சகோதரர் சில டைம் கோகு மா கோகு மாறி மாறி பேசுவாங்க, தயவுசெய்து என்ன பாக்குறோம்னா அங்கே மா கோக் இல்ல, கோகு மாகோக் தேசத்தார் கோக் அப்படித்தான் வருது. சோ அது கொஞ்சம் ஏன்னா மாகோக் குறிக்கிறது யூரோப்,
யூரோப்
கோக் குறிக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசம் அந்த பக்கத்துல.
கோக் ஒன்லி, கோக் ஒன்லி நம்ம பேசுறோம், கோக் மட்டும்,
கோக் ஃப்ரம் மாகோக் இல்ல, மாகோக் தேசத்தார் கோக்.
அப்ப அதுல வந்துட்டு விளாடிமிர் புடின் ரஷ்யன் பிரசிடென்ட் உடைய பார்ட்டிசிபேஷன்,
கரண்ட் ஈவெண்ட்ல எப்படி இருந்துருக்கு? ஏன்னா விளாடிமிர் புடினை பற்றி இன்டர்நேஷனல் நியூஸஸ் இன்னும் நிறைய த்ரில்லிங்கான இஷ்யூஸ் எல்லாம் கரண்ட் ஈவெண்ட்ல வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல அவருடைய ரோல் பிளே ரிகார்டிங் இஸ்ரேல், அந்த நேஷன் ஆஃப் இஸ்ரேல் அவர் எப்படி டீல் பண்றாரு. ஏன்னா அதாவது செஸ் சாம்பியன்ங்கிறாங்க அவரை,
நம்மள கேட்டா அவருடைய இன்ஃபுளுன்ஸ் பெருகின்னு வைக்கிறார், அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுது. எனக்கா அவருடைய இன்ஃபுளுன்ஸ் பெருகிட்டா தான் ஐநா சபையில அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பங்கு இருக்கும், ஒரு வாய்ஸ் இருக்கும், அப்படித்தான் தெரியுது.
கண்டிப்பா அது அந்த கருத்துக்கு ஒத்து போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு விளாதிமிர் புதின் வந்துட்டு இஸ்ரேலுக்கு சாதகமா செயல்படுவதாக ஒரு ரொம்ப அன்புள்ளவராக, இவன் சொல்ல போனா இஸ்ரேல் ஜனங்க செய்யற சில விஷயங்களை கூட இவர் அங்க போய் செய்யறாரு.
சில ஒப்பந்தங்கள் கூட போட்டிருக்காரு.
டெல் அவீவ்ல ஒரு வீடு வாங்கி இருக்கிறார். ஏன்னா அவருடைய மாஸ்டர் வந்து ஒரு யூதர், 84 வயசு. அவருக்காக எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே இஸ்ரேலுக்கு போனார். இந்த மாதிரி ரஷ்ய பிரசிடென்ட்ஸ் போனது ரொம்ப அபூர்வம். போயிருக்கிறார், வெஸ்டர்ன் வால் பாத்துருக்கிறார், நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா காமிக்கிறார். தான்
ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் பண்றாரு.
பிரபா எலெக்ஷன்ல வந்து ரீ எலெக்ஷன் எப்போ புட்டினுக்கு?
மஸ்ட் பி நெக்ஸ்ட் இயர். 12 நடந்தது நான் சொல்றது. மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்த உடனே
அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்
பார்க்கலாம். நெக்ஸ்ட் பவருக்கு வரது கிளைம்
இல்ல, ரீ எலெக்ஷன் எப்போ?
ரீ எலெக்ஷன் பிரதர் ஜான்
பாருங்க, அங்க இந்த ஆர்டிகல் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். புட்டின் இஸ் playing master class chess match. ஏன் புத்தர் ரொம்ப அருமையா சொன்னாரு, அவருடைய பலம் கொஞ்சம் பெருக்கிறதுக்கான ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா பலம் பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுடைய பலத்தை குறைக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா கூடையே இருக்கிறார் எல்லா விஷயத்தையும். எப்படின்னா எப்படி தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்லலாம் இல்லைங்களா, பகையாளி கூடிய உறவாடி கெடுக்கணும். அந்த விஷயம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா அவருடைய காரியங்கள்ல அவர் மிகவும் ஆழமா இருந்து அவருடைய தேசத்துக்கு அல்ல அவருடைய நிலைக்கு பலப்படுத்துவதற்கு ஏதுவாக புதின் இப்போ இஸ்ரேலை பயன்படுத்திட்டு இருக்கிறார். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், இதற்கு முன்பதாக இருந்த இது உலகளாவிய ஒரு விஷயம். எப்படின்னா பிரதர் வால்யூம் அப்படின்னு எழுதுறாரு, யூதர்களை குறித்து ஏன் இந்த ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆன்டி செமெட்டிக் அந்த வெறுப்பு ஏன் பகைமை வரும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு சுபாவம் இருக்கு மனுஷங்களுக்கு. இப்ப நம்ம 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒருவேளை என்ன விட சகோதரத்தோட குஷனா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நானும் ஒருவேளை அவரை விட பண்ணிட்டா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது மனுஷனுடைய இயல்பு. இப்ப இந்த நிலையில இஸ்ரேல் ஜனம் பார்க்கும்போது ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டி நாடு, குட்டி ஜனங்க கூட. ஆனா பிரதர் அங்க எழுதுறாரு, அவங்க என்ன நினைக்கிறாங்களா, நாங்க விவசாயம் பண்ண போனாலும் யூதர்கள் எங்களை விட அதிகமா விவசாயம் பண்றாங்க, நாங்க இலக்கியம் பண்ண போனா கூட அவங்க எங்களை விட அதிகமா இலக்கியம் பண்றாங்க, நாங்க ஏதாவது கண்டுபிடிக்கலாம்னு முயற்சி பண்ணா அவங்க என்ன எங்களை விட அதிகமா கண்டுபிடிக்கிறாங்க, இப்படி எல்லா துறையிலையும் எங்களுக்கு உறுத்தல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, இன்டைரக்டா மனுஷனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி உலகளாவிய எல்லா ஜனங்களுக்கும் இஸ்ரேல் மேல வெளி காட்ட முடியாத அளவுக்கு அல்லது வெளி காட்டாத அளவிற்கு வெறுப்புணர்வுகள் வளர்ந்து கொண்டிருக்கு. இதனுடைய அடிப்படை என்னன்னா அவருடைய சுயநலம். ஏன்னா பல நாடுகள், உதாரணமா தண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா அது பாலைவன தேசம், அங்க தண்ணிக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா மேற்கத்திய நாடுகள் அநேகம் பாத்தீங்கன்னா தண்ணி வளமை மிகுந்த நாடுகள், அங்க தண்ணி பற்றாக்குறை ஆயிட்டு வருது. ஆனா இங்க தண்ணி இல்லாத தேசத்துல தண்ணி அதிகரிச்சுட்டு வருது. அதே போல உணவு பார்த்தோம்னா ஒரு காலத்துல ஏற்றுமதி பண்ணி கொண்டிருந்த நாடுகள் இப்ப வாங்க வேண்டிய கட்டாயம். ஆனா ஒரு காலத்துல உணவிற்கான வாய்ப்பே இல்லாத நாடு இப்ப ஏற்றுமதி பண்ணு. சோ எல்லா விஷயத்திலயுமே பாத்தீங்கன்னா இவர்களுடைய நிறைவு மற்றவர்களுக்கு அநேகமான ஒரு உபத்திரவங்களை உள்ளேயே கொடுத்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துல புதின் எங்கேயும் மாறுபாடவனருக்கு வாய்ப்பு இல்லை. அதே மைண்ட் செட்டப்ல அவர் உள்ள இருந்து தன்னை சரிப்படுத்திக்கிறதுக்கு, இன்னும் சொல்ல போனா பிரதர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்ட் பை யூஎன்ஏல ஸ்டாண்ட் பை பண்ற விஷயம் கூட அங்க அவருடைய. சோ இதனால பாத்தீங்கன்னா அதனால இந்த வார்த்தையை நம்ம நம்புறோம், மாஸ்டர் கிளாஸ் செஸ் விளையாடுறாரு. சோ இது நடந்துட்டு இருக்கு, நான் பாக்குறேன்.
இது ரிலேட்டடா,
அதாவது இஸ்ரேல வெறுக்கக்கூடிய நாடுகள் பட்டியல வெளியிட்டு இருக்காங்க.
ரொம்ப அன்பான விஷயம், நன்றி.
நம்ம 50 நாடுகள் வந்து முன்னணியில இருக்கிறதா சொல்லிருக்காங்க, அதுல நம்முடைய இந்தியாவுடைய பங்கு குறித்து நீங்க சொல்ல முடியும்.
பிரதர் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க, தி ஹேட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு 1, 2, 3 போட்டு ஒரு 50 தேசங்களை எடுத்திருக்காங்க. இந்த 50 தேசங்கள்ல யார் அதிகமா இஸ்ரேல வெறுக்கிறாங்கிறது அந்த லிஸ்ட், அதிகபட்சமா வெறுக்கிறது யாரு, குறைஞ்சு. ஆனா இந்தியாவை பொறுத்த மட்டும் பாரபட்சம் இல்லாத ஒரு நாடாக உலகால் பார்க்கப்படுகிறது இஸ்ரேலை பொறுத்த மட்டும்.
நியூட்ரல் கண்ட்ரி,
நியூட்ரல். ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த லிஸ்ட்ல 39வது இடத்துல இந்தியா இருக்குது. இன்டைரக்ட் வெரி அப்படிதான் சொல்லணும். சோ இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள். ஒருவேளை சகோதரன் இந்த வசனம் கேட்டா எனக்கு பயமா இருக்கும், சொல்ல முடியாது. ஆனா இது நடந்துட்டு இருக்கிற விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா
கரண்ட் ஈவென்ட்
இல்ல, இந்த லிஸ்ட் எங்கிருந்து
கரண்ட் இருக்கு
இல்ல இல்ல, இஸ்ரேல் கவர்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துச்சா?
ஓ தெரியல எனக்கு, எப்படி எடுக்கிறாங்க, நியூட்ரல் போலிங் இருக்கலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. எங்க பாக்குறோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஓட்டு எடுப்புல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இந்தியா சைலண்ட் ஆயிருச்சு. ஏன் டைரக்ட் சப்போர்ட், இது 3 மாசத்துக்கு முன்னால, 3 மந்த்ஸ் பேக்ல ஓட்டிங் போச்சு. ஏன் சப்போர்ட் பண்ண, நீங்க நிறைய ஈவன் சுப்பிரமணிய சாமி பண்றவங்க எல்லாம் கேள்வி வச்சாங்க.
ஒருவேளை இக்கனாமிக் பிரஷர் இருக்கலாம்,
இருக்கலாம்
இக்கனாமிக் பிரஷர். இஸ்ரேல் இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு தனிப்பட்ட எந்த பகை இல்ல, அது முஸ்லிம் பிளாக்ல இருந்து தான் வருது.
இருந்தாலும்
சில இக்கனாமிக் பிரஷர் இருக்கலாம்.
இந்தியா வந்துட்டு சில விஷயங்களுக்கு இஸ்ரேல டிபெண்ட் ஆயிருக்குது,
இருக்குது.
மற்ற விஷயங்களுக்கு மத்தவங்களை டிபெண்ட் ஆயிருக்கு.
பஞ்சாப்ல இருக்கிற எல்லாம் அந்த விவசாய சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் இஸ்ரேல்
டிஃபென்ஸ்
இஸ்ரேல்.
சோ பகச்சுக்க முடியாது. அதே சமயத்துல மற்ற நாடுகளை எதிர்த்துட்டு
பண்ண முடியும். அதே சமயத்துல ஏற்கனவே பிரதர் சொன்ன கருத்து இந்தியாவுக்கும் பொருந்தும், புத்தினுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் பொருந்தும். ஏன்னா இவ்வளவு பெரிய தேசமா இருந்துட்டு நாம அவ்வளவு அவங்க சார்ந்து இருக்கிறோமே, அது கூட கஷ்டமான விஷயம் தான் இல்லீங்களா? சோ அது கூட அந்த லிஸ்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்.
ஓகே,
இது கூட ஒரு விஷயம்.
புத்தின் விஷயம் ஒரு பாயிண்ட்
தாராளமா நீங்க கன்னி பண்ணுங்க, சீக்கிரமா முடிச்சு. நெக்ஸ்ட்,
புத்தின் இஸ்ரேல் விஷயத்துல கரண்ட் என்ன அப்படின்ட்டு. சோ பாக்குறோம் பிரதருடைய வியூ பாயிண்ட், பிரதர் சொல்ற பாயிண்ட்ஸ், தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸ அதிகரிக்கிறார். சுருக்கமா சொன்னா மிடில் ஈஸ்ட் பகுதியில ஒரு புது சூழலை அவர் டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அதற்கு கண்டிப்பா இஸ்ரேலினுடைய சப்போர்ட்டும் தேவை. அந்த ஒரு முயற்சி தான் அவருடைய அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர். சில பல காரணங்கள் இருக்கலாம், பட் அப்படி ஈவெண்ட் பார்க்காம, சம்பவத்தை அப்படி வெறும் சம்பவமா மாத்திரம் பார்க்காம, புதின் வந்து ரஷ்யானுடைய பிரதிநிதி, அவ்வளவுதான் வசனத்தின்படி நமக்கு. கண்டிப்பா இஸ்ரேல் விஷயத்துல ரஷ்யா ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போறாங்க வரப்போகிற யாக்கோபின். இசைக்கல் 38ல வரக்கூடிய விரோதி வடக்குல இருந்து வரார், இஸ்ரேலுக்கு வடக்கு மேல. ஆமா, அந்த கூட்டணியில பார்த்தா மேஷேக் தூபால், மேஷேக் மாஸ்கோ, மேபி ரெப்ரசன்டிங் ரஷ்யா தான்,
ரஷ்யன் அலையன் நேஷன்.
ஆமா, ஆச்சரியம் என்னன்னா சங்கீதம் 83வது அதிகாரம் அங்க நம்ம வரும்போது அந்த வரக்கூடிய விரோதிகளில் ஒருத்தர் வந்து என்ன பண்றார், 83வது அதிகாரம் வசனம் 8,
அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள்.
அதாவது இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய ஜனங்களோடு அசீரியர் சேர்ந்துக்கிறாங்க, சேர்ந்துட்டு அந்த விரோதிகளுக்கு புயபலமா இருக்கிறாங்க. சுருக்கமா சொன்னா இஸ்ரேல எதிர்க்கிற ஜனங்களுக்கு அசீரியர் சப்போர்ட் பண்றாங்க. அசீரியர் மறுபடியும் தீர்க்க தரிசனத்துல ரஷ்யா, சோ இன்னைக்கு ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேல் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டாலும் கூட இந்த தீர்க்க தரிசனத்தின்படி கரண்டா அவர் என்ன பண்றார், சிரியா கிட்ட தன்னுடைய படைய அனுப்பி அங்க வைத்து பாதுகாக்கிறார். ஈரானுக்கு முக்கியமான ராணுவ தளவாடங்கள், அந்த வெப்பன்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணுவாங்க. இஸ்ரேல் ரெக்வஸ்ட் பண்ணி, வேண்டாம் நீங்க அது பண்ணினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆபத்து, ஈரானுக்கு ஈராக்கு நீங்க வெப்பன் சப்ளை பண்ணா அது எங்களை விரோதிக்கிற ஹிஸ்புல்லா ஹமாஸ் தீவிரவாதிகள் கையில கிடைச்சிடும், கிடைச்சிட்டா எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ரெக்வஸ்ட் கேட்டும் கொஞ்ச நாள் காத்திருந்தார், ஆனா மறுபடியும் அந்த டீல் வந்து ஓகே பண்ணிட்டார். சோ அப்போ இன்னைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமா பிரச்சனையா இருக்கக்கூடிய மற்ற தேசங்களுக்கு ரஷ்யா வந்துட்டு இந்த ஆயுத உதவிகள் செய்வது, ஒரு ஆதரவா இருப்பது ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனம். ஏன்னா இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய இந்த ஜனங்களுக்கு அசீரியர் புய பலம் ஆவாங்க
இருப்பாங்க
கண்டிப்பா. அது இன்னைக்கு ஒரு
இவங்களுடைய சப்போர்ட் யாக்கோபு நிக்கட்டு காலத்தை நோக்கி விரைவாக வழிநடக்கும்
கண்டிப்பா.
நிச்சயமா
ஒருவேளை இப்போ புட்டின் என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம கான்பிடண்டா சொல்லலாம் கடைசியில் இந்த நிலைக்கு தான் வருவாங்க. அது புத்தினா இருந்தாலும் சரி, புத்தினுக்கு அப்புறம் வேறு ஒரு தலைவர் வந்தாலும் சரி, ரஷ்யா தீர்க்க தரிசனங்களில் இஸ்ரேல் விஷயத்துல
எதிரான நிலைமை
இந்த நிலை தான் எடுப்பாங்க.
தேங்க்யூ தேங்க்யூ.
கொஞ்சம் தமாசா சொன்னா
சொல்லுங்க,
இஸ் புத்தின் புட் இன் டு த ஃபைனல் பிக்சர்?
ஓகே புட்டின்
இஸ்ரேல் விஷயம் நடந்துச்சு நமக்கு அந்த ஸ்டார்டிங் தெரியும், மூணு குழந்தைகளை கொல்றாங்க. பட் திருப்பி வந்த மரணங்கள் பாத்தீங்கன்னா 2000 சில்ட்ரன். மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ ஈக்கி குச்சி எடுத்து அடிச்சா நான் உலக்கி எடுத்து அடிச்சிருவேன். என்ன விஷயம் துரும்பு பண்ணா கூட, சின்ன விஷயம் இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணா கூட அவங்க இன்னைக்கு காட்டுற விளைவு பாத்தீங்கன்னா பெரிய லெவல் விளைவு இருக்கு. சோ இது கூட ஒரு மிகப்பெரிய விஷயம் அவங்க மத்தியில பாக்கணும்.
தேங்க்யூ பிரதர். நம்ம அடுத்த ஒரு க்வெஸ்சன் நம்ம கடந்து போலாம், நேரத்தை நம்ம கணக்குல வச்சுக்கலாம். மிக முக்கியமான இந்த ஒரு க்வெஸ்சன். இதற்கு முன்னாடி வரைக்கும் நாம் அநேக தீர்க்க தரிசனங்களை நாம வந்து ஆராய்ந்து கலந்துரையாடல் நம்ம செய்தோம். இந்த நான்காவது ஒரு க்வெஸ்சன்ல இன்னும் நிறைவேற வேண்டியுள்ள மிக முக்கியமான தெற்கு தரிசனங்கள் சிலவற்றை வேதாகமத்திலிருந்து குறிப்பிடலாம். இன்னும் நிறைவேற வேண்டிய தெற்கு தரிசனங்கள்ல மிக முக்கியமான தெற்கு தரிசனங்களை நாம குறிப்பிடலாம். சற்று சுருக்கமா விரைவா நம்ம இந்த நான்காவது க்வெஸ்சன் கடந்து போலாம். ஏனென்றால் இன்னும் ஐந்தாவது க்வெஸ்சனும் கூட பெண்டிங் இருக்கு. ஆகவே சகோதரர் நீங்க கிருஷ்ணபுதர் நீங்க வாய்ப்படுத்துக்கிறீங்களா?
நம்ம நிறைய தீர்க்க தரிசனம் ஏற்கனவே பார்த்தாச்சு.
சரி,
பட் நிறைவேற வேண்டியான விஷயம் பார்க்கும்போது இப்ப நம்ம பேசிட்டுக்கிறோம் அந்த எசேக்கியேல் 37.
ஓகே, ஜாக்கப்ஸ் ட்ரபிள் அபௌட் யாக்கோபின் நிக்கட்டு காலம்.
ஆமா, எரேமியா 30.
சரி, மேபி ஜான்பதர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஜான்பதர்
நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அந்த சகரியா 12:9-10 இது நம்ம ஃபர்ஸ்ட்ல வரணும்.
ஓகே,
அது வருதுன்னா நமக்கு இப்ப ஏற்கனவே பார்த்த இந்த டென்ஷன்ல இருந்து எல்லா தேசங்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டப்பட வேண்டிய விஷயம் அது இதுவரைக்கும் நடக்கல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தீப்பெட்டி போலயோ வெடிமருந்து போலயோ மறைமுகம் ஆயிருக்கலாம், ஆனா வெளிப்படையாக இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம இன்னும் காத்தா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இது வர்றோம் இப்படி வந்தா தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த இக்கட்டு காலங்கிற கிளைமேக்ஸ் அங்க வர முடியும். சோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கான சில விஷயங்கள் அது ஒண்ணு, அது நடக்கும்போது ஏற்கனவே சொன்ன அந்த ப்ராசஸ்ல இன்னும் ரெண்டு ப்ராசஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு குருட்டாட்டம் எடுக்கப்படுதல் அல்லது மனம் திரும்புதல் நம்ம பார்க்க முடியும். ஓசியா 6:1-3 வரைக்கும் அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். சோ இந்த மைண்ட் செட்டப்புக்கு அவங்க வரணும்னா இந்த ஒரு உபத்திரத்துக்குள்ள அவங்க போகணும். சோ அது போகணும்னா இப்போதைய நிலைமையில இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு வாய்ப்பு இல்ல. சாம்ஸ் 83 எசைக்கிள் 39 மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க திரும்பி எல்லா தேசங்களுக்கும் விரோதமா வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கிறோம். சோ இதுக்கு நமக்கு முன்னால வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மனமாற்றம் வரணும் எப்படிதான் வரும் அப்படின்னா, இஸ்ரேல் வரப்போகிற இந்த அர்மகதான்ல அல்லது ஒருவேளை 3rd உலக யுத்தத்துல முதல்ல தோற்கடிக்கப்படணும். தோற்கடிக்கப்பட்டாதான் அவங்க கிட்ட இப்ப இருக்கிற கர்வமும் படைபலத்தினுடைய தைரியமும் அறிவின் மேன்மையும் என்ன பண்ணாகும், சிதைக்கப்படணும். அது சிதைக்கப்பட்டாதான் அவங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்குவாங்க. சோ இப்ப அந்த தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு இந்த மேகங்கள் அல்லது எதிரணிகள் ஒன்றாய் சேர வேண்டியது முன்னால இருக்கிற விஷயம். அந்த விஷயத்தின் அடிப்படையில அடுத்த விஷயம் நம்ம பார்க்கணும். சோ இது நமக்கு தெரியும், இத பத்தி பவுலவங்க ரோமர் புஸ்தகம் 11 ஃபுல்லா நிறைய விஷயம் பேசியிருக்கிறாங்க. சோ என்னெல்லாம் நடக்கும், அவங்கள ரட்சிக்கப்படுவது நிச்சயமாவே ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம்லாம் நமக்கு முன்னால நடக்கிறதுக்கு போது இந்த ஒரு செட்டப் வந்தா தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நம்ம கடந்து போனா தான் நடக்குங்கிற விஷயமா இருக்கு பாக்கலாம். சோ சின்ன விஷயம், நிறைய விஷயம் இருக்கு, நான் சகல் ஷேர் பண்ண
நினைக்கிறேன். பிரபாகர் நீங்க சொல்லுங்க. பிரபா சொல்லுங்க.
முதலாவது அவங்களுடைய பிதாக்கள் தேசம் அவர்கள் பெற்றுக் கொள்ளணும். அது இன்னும் நடக்கல, கண்டிப்பா இனிமேல் தான் நடக்கும். அதாவது இன்னைக்கு அவர்கள் தேசம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு எல்லைகள் நியமிக்கப்பட்டிருக்கு, ஆனா அந்த எல்லைகள் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த தேசத்தினுடைய உண்மையான எல்லை கிடையாது. கண்டிப்பா அந்த ஒரிஜினல் எல்லை இவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அது இனிமேல் தான் நிறைவேற வேண்டியவைகள் ஒரு முக்கியமானது. இது நிறைவேறுமா? வசனங்கள் இருக்கா? அருமையா வசனம் இருக்கு. மீகா 7:11 ஒருவேளை என்ஐவியில இது வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்ல அவ்வளவு தெளிவா இல்ல. ஒரு தமிழ்ல ஆர்சி இருந்தா வாசிக்கலாம். ஆர்சி பைபிள் எனக்கு தெரியாது, பட் ட்ரை பண்ணலாம். பட் என்ஐவியில ரொம்ப கரெக்டா இருக்கு. என்ஐவியில எப்படி இருக்குன்னா, the day for building your walls will come, the day for extending your boundaries. தெளிவா இருக்கு. மீகா 7:11, the day for extending your boundaries. ஆர்சி பைபிள் வாசிக்க முடியுமா சிஸ்டர்?
உன் மதில்களை திரும்ப கட்டும் நாள் வருகின்றது, அந்நாளில் நாட்டின் எல்லை வெகு தொலைவிற்கு விரிந்து பரவும்.
ரொம்ப அருமை. அந்நாளில் நாட்டின் எல்லை
வெகு தொலைவிற்கு விரிந்து பரவும்.
கரெக்ட். ஏன் விரிந்து பரவ வேண்டிய அவசியம் இருக்கு எதிர்காலத்துல? ஏன்னா இன்னைக்கு பெற்றெடுக்கிற தேசம் அவங்களுக்கு உண்மையாக கொடுக்கப்பட்ட தேசம் அல்ல.
அல்ல.
சோ முக்கியமான விஷயம். கண்டிப்பா மற்ற வெளிய தேசங்கள் இருக்கிற யூதர்கள் கூட கூட்டி சேர்க்கப்படணும். இப்ப அதை பத்தி நிறைய பேசிட்டோம். அது ஒரு ப்ரோஃபசி. அப்புறம் கண்டிப்பா சொல்லணும்னா நம்முடைய ஒரு கருத்து சங்கீதம் 83, அது மாறுபட்ட கருத்தா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரப் இஸ்ரேல் ப்ராப்ளம், அரபு இஸ்ரேலுக்குள்ள அந்த கான்ஃபிளிக்ட், அது ஒரு ஒரு சின்ன யுத்தத்துல முடிவுக்கு வரணும். அது நம்மளுடைய ஒரு நம்பிக்கை.
கூடிய விரைவில் ஒரு யுத்தம் வரப்போகுது.
ஒரு யுத்தம். அதுக்கு பின்பு எசேக்கியேல் 38, யாக்கோபினுடைய இக்கட்டு காலம்.
அந்த கூடிய விரைவில் வரக்கூடிய யுத்தம் வந்து என்ன ஒரு மோட்டிவா இருக்கும்? ஏதாவது பர்சனல் தாட் இருக்குங்களா உங்களுக்கு? ஈஸ்ட் ஜெருசலம் கைப்பற்றணும் அல்லது
இல்ல? அது சங்கீதம் 83 நோக்கம் இருக்கு.
நோக்கம்
அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள், கம் லெட் அஸ் டெஸ்ட்ராய் இஸ்ரேல் ஆஸ் எ நேஷன். சோ இது எசேக்கியேல் 38 வித்தியாசம். கம் லெட் அஸ் பிளண்டர், லூட், நாம வாங்க அவங்களை கொள்ளையடி
கொள்ளையடிப்போம்.
நோக்கம் ஏற்படுது.
எகனாமிக் மோட்டிவ் இருக்கு.
அது யாக்கோபின் நிக்கட்டு காலம். சோ இது நீங்க கேட்டீங்கன்னா அது இஸ்ரேல் உருவாக ஆரம்பிச்சதுல இருந்து இன்றை வரைக்கும் அவங்களுக்கும் அரபு தேசங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், அதனால நடந்துட்டு யுத்தங்கள் எல்லாவற்றினுடைய ஒரு இறுதி முடிவாக அங்க இருக்கும். இது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம நம்புறது எசேக்கியேல் 38 யாக்கோபின் நிக்கட்டு காலம் நடக்கும்போது ஒரு ஒரு பாதுகாப்பு, ஒரு அமைதி நிலவுது எங்க? இஸ்ரேல்ல. சோ அப்படி இருக்கும்போது இந்த யுத்தம் நடக்குது என்று சொல்லும் போது இப்பதைக்கு அது இல்லை. சோ ஒருவேளை இந்த இப்பதைக்கு இல்லாத ஒரு சூழலுக்கு காரணம் அரப் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட். அது ஒருவேளை சங்கீதம் 83 குறிக்கலாம். சோ இது என்னுடைய முக்கியமான ப்ரொஃபசர்ஸ். நம்ம நம்புறோம் இது நடக்கணும்.
தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர்.
அதான் நம்ம சகோதரர் சொல்ற மாதிரி நம்ம சில ப்ராஃபசிஸ் எடுத்து வைக்கிறோம். இது நம்ம முழுமையான அளவுல வந்து இது நம்ம இப்ப டைம் இருக்கு படிக்கிறதுக்கு அது இல்லை. பட் கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பின்னாடி வீட்டுல போயிட்டு சந்திக்கும் போது. ஸோ இந்த விதத்துல நம்ம ஒரு இன்னொன்று நிறைவேற வேண்டியான சில ப்ராஃபசினா நம்ம யாருமே அதை பேசல. எசேக்கியேல் 20:33 33-37. எசேக்கியேல் 20:33-37.
பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடிவர செய்து உங்களை ஜனசதரங்களின் வனாந்தரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களோட முகமுகமாய் வழக்காடுவேன். நான் எகிப்து தேசத்தின் வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி.
முக்கியமான வசனங்கள் நம்ம பார்க்கிறோம், நிறைவேற வேண்டியான வசனங்கள் நம்ம பார்க்கிறோம்னா அது 35, 36, 37. தேவன் வழக்காடுறார் வனாந்திரத்துல எங்கே தேசங்கள் இருக்கிறாங்க, அதை குறிக்கிறது இன்னைக்கு இருக்கிற செத்த நிலையில இருக்கிற தேசங்கள் மாதிரி இல்ல. இப்ப வந்து தேவன் வந்து அவங்களுக்கு சில லெசன்ஸ் கொடுக்கிறார், இஸ்ரேலுக்கு சில லெசன்ஸ் கொடுக்கிறாரு. அப்புறமா வந்து நெக்ஸ்ட் 37 சொல்லனா அவர் கோலுக்கு கீழே கொண்டு வந்து அப்புறமா உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வருவார். சோ அந்த கோல் குறிக்கிறது அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் ஆன விஷயங்கள் இஸ்ரேல நடக்கும். அந்த யாக்கோபின் இக்கட்ட காலம் உடைய அனுபவங்கள், அந்த மூன்றாம் உலகத்தின் போர், இவ்வளவு சின்ன தேசம் எல்லா உலகம் வந்து அட்டாக் பண்ணி தாக்கின்னு வரும்போது எப்படிப்பட்ட மனநிலை இருக்கோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரும். சோ இந்த பகுதி 35, 36, 37 நிறைவேற வேண்டியான விஷயங்கள் இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் இருக்கா, எப்படி தேவன் இது நிறைவேற்றுகிறார், இப்போ எப்படி வனாந்திரத்தின் மத்தியில வழக்காடுகிறார் இஸ்ரேல் கிட்ட. சோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
தேங்க்யூ பிரதர். இந்த க்வெஸ்சன்ல இன்னும் நிறைவேற வேண்டிய தீர்க்கதரிசிகள் வரிசை இல்ல. ஆன்சியன்ட் ஒர்திஸ் ரோல் இன் ஆர்மகதோன், இதை குறித்து ஏதாவது பங்கு அர்முதன் யுத்தத்தில் எவ்விதம் அல்லது எவ்வாறுங்கிறத மிக சுருக்கமா, ஏனென்றால் நேரத்தை நம்ம மத்தியில் மீண்டும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே மிக சுருக்கமா நம்ம அதை கடந்து செல்லலாம். நீங்க
நம்மளுடைய இருக்கிற ஸ்டடியில ஜக்கரியா 12:1-9, அப்புறமா ஜக்கரியா 14:1-4 அங்கே அடையாள பாஷையில ஜெருசலம் பத்தி பேசிருக்குது, யூதா பத்தி பேசிருக்குது. ஜெருசலம் யூதா அடையாள பாஷை. ஜெருசலம் குறிக்கிறது ஒட்ட மொத்த இஸ்ரேல், யூதா குறிக்கிறது முற்பிதாக்கள். அந்த பார்வையில நீ அந்த பகுதி படிச்சு பார்த்தாக்கா நீங்க பார்க்கும் எப்படி தேவன் விசேஷமா என்ன சொல்றாருன்னா, யூதாவின் கூடாரங்கள் முதல் முதல் ரட்சிப்பார். சோ யூதாவின் கூடாரங்கள் முதல் முதல் ரட்சிப்பார்னா இது குறிக்கிறது முற்பிதாக்களுடைய உயிர்த்ததல்,
மேன்மையான உயிர்த்தல்.
அப்புறமா இந்த இருக்கிற யூதா உடைய ரட்சிப்புக்கு பின்னாடி எப்படி யூதா பிரபுக்கள் ஆயிடுறாங்க, எப்படி கவர்னர்ஸ் ஆயிடுறாங்க, அப்புறமா ஃபைனல் கிளைமேக்ஸ் அந்த நடக்கும் போது மூன்றாம் உலகத்தின் போர், அந்த நியூக்ளியர் இருக்கிற ஃபைனல் வார்ல முற்பிதாக்களுடைய தலைமையில ஜெயிப்போம். இது விஷயம் வேணாம்னா வசனம் வாசிக்கலாம். அது 12 ஜக்கரியா,
ஜக்கரியா 12 படிச்சு,
ஜக்கரியா 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 12:5 நினைக்கிறேன்.
எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர்.
ஒரே நிமிஷம் அது ஆக்சுவலி அந்த நெருப்பு அந்த வசனம் 6 இல்ல ஜெரமியா இல்ல, இது ஜெகரியா.
அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே
எரிகிற, இது வசனம் படிங்க.
அந்நாளிலே யூதாவின் தலைவரை
தலைவர் நிலைமைக்கு வந்துக்கிறாங்க இப்போ. அப்புறம்
விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பச்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும்.
இதுதான் வந்து யுத்தத்துடைய முடிவு. இது வந்து அக்னி நிறைய பாக்கிறோம், அது வந்து அது குறிக்கிறது அந்த நியூக்ளியர் வார்ஃபேர். அப்புறமா அந்த இருக்கிற தேவனுடைய வழிநடத்துதல் அந்த வார்ல, அப்புறமா ஃபைனலா வந்து ஒரு வெற்றி இஸ்ரேலுக்கு.
தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். இது
குறித்து ஓகே, கடைசியா சந்தோஷம் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசனம் பார்க்கணும், ஏசாயா 62:4 அந்த ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கு குறித்து பேசியிருக்கும் போது,
நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும்.
அதுதான் நடக்க போகுது. நமக்கு தெரியும் இவ்வளவு விஷயங்கள் நடந்தா கூட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ்ரேல் தேசம் கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாத ஒரு நிலை. அப்புறம் அதே போல பாத்தீங்கன்னா, தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படணும். அந்த ஒரு நிலையிலிருந்து உயர்த்தி அவர் எடுக்கிறாரு பாக்கிறோம், எப்சிபா பியூலா. அதுக்கான அர்த்தம் கீழே இருக்குது, எப்சிபானா தேவன் உன் மேல பிரியமா இருக்கிறாரு, கீழே பார்க்கும்போது உன் தேசம் மேரீடு வாழ்க்கைப்பட்ட. அப்போ ஒரு மனமுடித்த ஒரு நிலைக்கு தன்னுடைய மனவாழ்னோடு சேருகிற ஒரு நிலையாக இஸ்ரேல் தேசம் இருக்கோங்கிறது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது. சோ அது கூட கண்டிப்பா நிறைவே நம்ம எதிர்பார்க்கிறோம்.
தேங்க்யூ பிரதர் பிரபாகர்.
ஒருவேளை சில வசனங்கள் பிரதர் கேட்டிருந்தா நம்மளும் தெரிஞ்சிட்டோம். மீகா 5:5 அசீரியர்கள் வாசிக்கலாம் அந்த வசனம். மீகா 5:5
இவரே சமாதான காரணர், அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் ஏழு மேய்ப்பரையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக
நிறுத்துவேன். இக்கட்டு காலத்தினுடைய உச்சம் போகும்போது அசிரியர்கள் அவர்கள் மேல வரும்போது ரஷ்யா படைகள் அவர்கள் மீது வரும்போது தேவன் எழுப்புறார் இஸ்ரேலுக்கு சார்பாக ஏழு மேய்ப்பர் எட்டு அதிபதிகள். சோ ஏழு மேய்ப்பர் மகிமையில் இருக்கிற சபை, எட்டு அதிபதிகள் பிரின்சிபல் மென், கண்டிப்பா ஏன்சியன்ட் ஓதிஸ் முற்பிதாக்கள். இன்னொரு வசனம் ஏசாயா ஒன்றாம் அதிகாரம்
அடுத்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்
படிங்க
ஆறாவது வசனம்.
இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார்.
கிளைமேக்ஸ் எப்படி முற்பிதாக்கள் பிரதர் காண்பி தந்த வசனத்துக்கு பேரலல்.
தேங்க்யூ. முற்பிதாக்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு அறுபதாம் யுத்தத்துல. அவர்கள் மூலமாக தேவன் ஒரு வெற்றியை இஸ்ரேலுக்கு அவர் பரிசாக கொடுக்க போறாருங்கிறது நம்ம உணர்றோம். நன்றி. தொடர்ந்து நாம் இந்த யுத்தத்தினுடைய பார்ட்டிசிபேஷன் அந்த நிகழ்ச்சிகள் ஈவெண்ட்ஸ்ல மிக முக்கியமா ரோமர் 11 அதிகாரம் 25 வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மழுங்கிய உள்ளம், ஹார்டனிங் ஹார்ட், மிக விசேஷித்த வகையில சேஞ்ச் ஆகி நியூ காவனன்ட்க்குள்ள பிரவேசிக்க போறாங்க இல்லீங்களா. அந்த ஈவெண்ட் நமக்கு தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதை பற்றி ஏதாவது ஒரு வியூ இருந்தா நீங்க சுருக்கமா நீங்க தெரிவிக்கலாம்.
நம்மளுடைய வியூ வந்து இது நடக்கும், அந்த மூன்றாம் உலகத்தின் போருடைய பிற்பாடு வெற்றிக்கு பிற்பாடு. இது வந்து தான் ஜக்கரியா 12:10 அந்த புலம்பல், அந்த கண்ணை தொறுக்கும், என்ன பார்ப்போம், அந்த விஷயம் வந்து அங்கதான்
ரியலைசேஷன் ஹார்ட்
அப்பதான் வருது. நாட் பிஃபோர்,
நாட் பிஃபோர்,
தனித்தனி புலம்பலுக்கு பின்பதாக தான் அந்த விஷயம் நடக்கும்.
முதலாவது அந்த விஷயம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட தோத்துடுவாங்க இஸ்ரேல். அப்ப அதுக்கு பின்பு தான் அவங்களுக்கு அந்த ஒரு
ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லைங்களா. அப்போ
எரேமியா 31 அந்த 31-33 விஷயம் அதுலதான் ஏன் அப்படின்னா உடன்படிக்கை ஏற்படணும்னா அதுக்கு முன்னால தேவனுடைய பிரமாணங்கள் அவங்களுக்குள்ள கொடுக்கப்படணும். எப்படி நமக்கு சத்தியம் கொடுத்து நம்ம உடன்படிக்கை பண்ணமோ அதே போலதான் அவங்களுக்கும் இவ்வளவு அனுபவங்களுக்குள்ள கடந்து போன பின்னால தேவன் அவருடைய பிரமாணங்கள் அவங்க உள்ளத்துல வச்சாதான் உடன்படிக்கை பண்ண முடியும்
கண்டிப்பா.
சோ அந்த உடன்படிக்கை வரணும்னா இப்ப நாம இருக்கிற உடன்படிக்கை காலம் முடியணும். சோ சபை வாய்ப்பு முறிஞ்ச பின்னால்தான் அவங்களுக்கான உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஏன்னா புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு அப்படித்தான், தலையோடு சேர்ந்திருக்க நாம் வகுப்பார், நாம கூட சேர்ந்தால்தான் அந்த ஒரு மத்தியஸ்தர் ஆக முடியும். அந்த அதுக்கு பின்னால்தான் சொல்ல முடியும் புதிய உடன்படிக்கை. நீங்க அந்த வசனம் கூட படிக்கலாம், இறைமை புஸ்தகம் ரொம்ப அருமையா இருக்குது. அதே போல எபிரேயர் 10:16
மூதசருடைய எழுத்துக்கள் கூட
நிறைய நிச்சயமா.
சபை வாய்ப்பு முடிந்த பிற்பாடுதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்.
எல்லா தெளிவா இவ்வளவு விஷயங்களும் யாருக்குதான் காத்திருக்குதுன்னா நாம நம்முடைய நிலைக்கு போய் சேர்றதுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு காரியத்துக்கு தான் இவ்வளவு விஷயம் தேவன் அரேஞ்ச் பண்றாரு. சகலமும் சபையுடைய பக்தி விருத்திக்காக தான் இவ்வளவு காரியம் போகுது. சோ அதை புரிந்து கொண்டு நம்ம பண்ணும்போது நம்முடைய நிறைவு வருகிற பொழுது அவங்களுடைய தொடக்கம் இருக்கும்.
கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், குளோரிபிகேஷன் அவர் சர்ச்சுக்கு பின் ஆரம்பிக்கும். மகா உபத்திரம் யாக்கோபின் நிக்கிட்ட காலமே சபை மகிமை அடைந்ததுக்கு பின்பு டெக்னிக்கலா பேசணும்
டெக்னிக்கலா.
சோ கண்டிப்பா அதுக்குள்ளதான் அவங்களுடைய மனக்கண்கள்
மனக்கண்கள் திறக்கப்படும். ஒரு சில ஆயத்த ஏற்பாடுகள் பற்றி சொல்லும்போது ஈவென்ட்ஸ்ல சொல்லும்போது ஜூஸ் ஃபார் ஜீசஸ் என்ற ஒரு இயக்கத்தை இப்ப தொடங்கி இருக்காங்க என்ற நியூஸ் கூட கொடுத்திருக்காங்க.
டோன்ட் பி டிசீவ்ட் பிரதர் ஜானி, ஏன்னா அந்த ஜூஸ் ஃபார் ஜீசஸ் இஸ் நாட் யெஷுவா, அது வந்து பேர் சபையுடைய ஜீசஸ்.
ஓகே, சோ அவர் ரியல் ஜீசஸ்,
அந்த டாக்டரனுடைய ஜீசஸ்.
நாம எல்லாம் பெயர் சபைகள் இருந்தா வந்தோம், நமக்கு அடிப்படை அங்க இருந்துச்சு. அதன் அடிப்படையில நம்ம விஷயம் தெரியாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களா இருந்தோம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள கிட்டத்தட்ட ஒரு 120 காங்கிரிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 15,000-20,000 ஜனங்கள் இயேசு விசுவாசிக்கிறதா சொல்றாங்க
இஸ்ரேல்ல.
இஸ்ரேல்ல
இப்போ
யூதர்கள். இப்போ இது ஒரு மாற்றம். எப்படின்னா அடிப்படையா இயேசு விசுவாசிக்கிறது. ஆனா அந்த விசுவாசத்துல நம்ம நிலைக்கு அவனை உயர்த்தது அது சரியா இருக்காது. ஆனா அடிப்படை விசுவாசம் அவசியமானது, ஒரு மன மாற்றத்துக்கான தொடக்கமா கூட நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா இன் ஃபியூச்சர்ல அவங்க வழியா தான் எல்லா விஷயம் நடக்க போகுது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன்.
தேங்க்யூ பிரதர் பிரபாகர். ஓகே தேங்க்யூ. நம்ம இந்த கலந்துரையாடலுடைய இறுதி கேள்விக்கு நம்ம வந்திருக்கிறோம். மிக முக்கியமான இந்த இறுதி ஃபைனல் க்வெஸ்சன், இறுதி கேள்வி. இஸ்ரேலை குறித்து ஒரு லவோதிக்கேயா சபையின் அங்கமாக உள்ளவரின் பார்வை என்ன? இஸ்ரேலை குறித்து ஒரு லவோதிக்கேயா சபையின் அங்கமாக உள்ளோரின் பார்வை என்ன? ஆகவே இந்த பார்வையை பற்றி உங்கள் பார்வையை நீங்க சொல்லுங்க பிரதர் குரிஷனோ.
இது கண்டிப்பா நம்ம நமக்கு மாத்திரம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது என்ன தான் நடக்குது. நாங்க தான் வந்து இந்த விஷயம் கண்டுபிடிக்கிறோம், நம்ம தான் இந்த விஷயத்துடைய ஆழம் கூட நம்ம தெரியும். இந்த எல்லா காரியங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு இஸ்ரேல் குறித்தான விஷயங்கள் நம்மளுக்கு ஆக்சுவலி ராஜ்யத்தின் ஸ்லாக்கியம் நம்ம சொல்லலாம். ஏன்னா சங்கீதம் சாரி எஸ்ஐயா 40 வசனம் 1-2 ஆறுதல் ஆறுதல் அவங்களை சொல்றது இது நம்ம மூலமாய் தான் நடந்திருக்குது. ஆரம்பிச்சு பிரதர் அசல், பிரதர் அசல் தான் அருமையான இருக்கிற ஆறுதல் வந்து ஹிப்போட்ரோம்ல சொன்னாரு. அதுக்கு பின்னாடி நிறைய சகோதரர்கள், விசேஷமா இருக்கிற சகோதரர் சகோதரர் கெனத் ராசன், அவர் இப்ப வந்து இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலுடைய இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ்குள்ளவே அந்த என்கரேஜ்மெண்ட் பண்ணிக்கிறார். வேத வசனத்துடைய இருக்கிற தீர்க்க தர்சனங்கள் நிறைவேற்றுதல் ராஜ்யம் குறித்து. சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது லவோதிக்கேயா சபைக்கு இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுடைய கூட்டி சேர்த்ததல் இஸ்ரேலுடைய விஷயங்கள் நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் தான் இருக்குது. பட் காலக்கணக்கு பார்த்தா சில விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி பிரதர்ஸ் பேசலாம்.
ஓகே தேங்க்யூ பிரதர் பிரபாகர்.
கண்டிப்பா கர்த்தர் இயேசு நமக்கு சொல்லிட்ட அந்த வசனம் அத்திமரத்தை நீங்க பார்த்துட்டுங்க, ஏன்னா அது துளிர் விடும் போது நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன். மத்தையுள்ள லூக்கால சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. சோ அப்போ அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சீங்க. சோ இஸ்ரேல் தேவனுடைய திட்டத்துல ஒரு கால கடிகாரம் 10:00. சோ அவர்களை நம்ம பார்த்து இருக்க வேண்டியது மிக அவசியம். சோ இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு ஆனாலும் சரி, மூன்றாம் உலகத்தினுடைய பகிரங்கமான ஆரம்பம் ஆனாலும் சரி, கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை ஆனாலும்னாலும் சரி, சபையினுடைய ரட்சிப்புக்கு இசைந்த விஷயங்கள் ஆனாலும் சரி, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு அடையாளம் இஸ்ரேல். சோ இஸ்ரேல நாம கூர்ந்து கவனித்து இருக்கும் போது அவர்களுக்கு உள்ளும் வெளியும் நடக்கிற சம்பவங்களை பார்த்து தீர்க்க தரிசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதை புரிந்து கொள்ளும் போது தேவ திட்டத்துல அந்த டைம் லைன்ல அந்த காலக்கோட்டில நம்ம எங்க இருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வருது
தெல்ல தெளிவா
தெல்ல தெளிவா. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் நம்ம சொன்னோம்னா அது ராஜ்யத்தின் விஷயம். எஸ்ஐயா 2:3 வசனத்துல பாக்குறோம், ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும். சியோன் தி ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட், ராஜ்யத்துல ஆவிக்குரிய அரசாட்சி சபை. ஜெருசலேம் லிட்டரலா பூமியில அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகம், அது இஸ்ரேல். சப்போ இன் ஃபியூச்சர் எதிர்காலத்துல நாம் கர்த்தரோடு ஆளுகை செய்யப்படுவதற்காக அழைக்கப்பட்ட வகுப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்கள் தான் நாம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இங்க கூடி வந்திருக்கோம். ஒருவேளை அது உண்மையா இருக்கும் பட்சத்துல தேவனுடைய திட்டம் நிறைவேறும் போது நம்மோடு அவர்கள் அவர்களுக்குரிய வாய்ப்புல கோஆபரேட் பண்ண போறாங்க. தேவ ராஜ்யம் இந்த பூமியில நிறைவேறும் போது அப்ப எந்த அளவுக்கு நாம் அவங்க ஒவ்வொருடைய விஷயத்தையும் கவனித்திருக்கணும், எந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய விஷயங்கள்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், கண்டிப்பா அதை எடுக்க வேண்டியது அவசியம்.
அதாவது சகோதரர் சொல்ற மாதிரி 1000 140 வேலை ஆயிடுச்சு, மீதி எல்லா காலம் வந்து அவங்க கூட தான் வேலை செய்ய போறோம். நம்மளுடைய அறிமுகம் நல்லா தான் நடக்கணும், அவங்களுக்கு கூட நட்பு ரொம்ப நல்லா நடக்கணும்
கண்டிப்பா.
ஆனா எதுக்கு எனக்கு என்ன விஷயம் தோணுதுன்னா அந்த கர்த்தருக்கு சொல்லுவார் இல்லைங்களா அந்த ஒரு வசனம், சோதோம் குமாரருக்கு நேரிடுவதை பார்க்கலாம். என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை பத்தி தான் பேசுறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை வாய்ப்பு ஒருவேளை அவங்களுக்கு கொடுத்திருந்தா ஆனா உங்களுக்கு அதை விட லகுவாயிருக்குன்னு சொல்றாரு. நாம எப்படி பாக்குறோம்னா அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு என்ற நிலைப்பாட்டில் நாம இருந்துட்டு அந்த மாம்சி இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த ஒரு எச்சரிக்கை அது நமக்கு தான் பொருந்தும். ஏன் அப்படின்னா, இவ்வளவு காரியங்களை கேட்டு புரிந்து ஒருவேளை நாம் நம்முடைய வாய்ப்பை தவறுவிட்டோமானால் எப்படி சோதோம் குமாரவுக்கு, அதே போல மாம்சிக இஸ்ரேலருக்கு 70 பின்னால கடந்த நாட்கள்ல இன்றளவும் நடக்கிற மிகப்பெரிய பாதிப்புகள் அவங்களை எந்த அளவுக்கு பாதிச்சு, அது கண்டிப்பா இறுதி காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு வசனமா நம்ம பாக்குறோம். சோ இவ்வளவு காரியங்கள், ஏன்னா வசனம் தெரியும், அதிகம் கொடுக்கிறவன் அதிகம் கேட்கப்படுவான், அதிகம் வாங்குறவங்க அதிகமா கணக்கு. இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு எல்லாம் வச்சுட்ட பின்னால அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ட வெளிப்பட்ட அதே சுபாவங்கள் ஒளிவேளை வெளிப்பட்டு தண்டனைக்குரிய காரியங்கள் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நாம நிச்சயமா பரிதபிக்கக்கூடியவங்களா தான் இருப்போம். ஏன்னா வசனம் ரொம்ப தெரியுது, உங்களுடைய நாட்களிலே நடக்கக்கூடிய காரியங்கள் இப்படி இருக்குது, பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. வசனம் அப்போ சில நீங்க படிக்கலாம், 13:41
அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான்.
இதைத்தான் நம்ம பாக்குறோம். ஆக்சுவலி இவ்வளவு விஷயம் வந்துச்சு, இவ்வளவு புரிஞ்சிட்டு இருக்கோம், அந்த சம்பவங்கள் நமக்குள்ளாக கடந்து ஹாலோகாஸ்ட் சொன்னாவே பயம் வருது, அங்க நடந்த அநேக விஷயங்கள். அந்த ஒரு கடினமான ஒரு பாதைக்குள்ள கொண்டு போய் தான் தேவன் இஸ்ரேலை சரி பண்றார். ஆனா நாம அதை விட ஒரு மேலான நிலையில் இருக்கிறோம், நம்முடைய நமக்கு அவர்கள் எந்த விதத்திலும் முந்திக்கொள்ள போவதில்லை. இந்த நிலையில நாம எந்த அளவுக்கு அதன் மேல ஒரு அக்கறை உள்ளவர்களாக, உண்மை காட்டுபவர்களாக, கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வர்களாக இருக்கிறது தான் நாம பாக்குற ஒரு விஷயம்.
தேங்க்யூ பிரதர் கிருஷ்ணா. பிரதர் எனி மோர் தாட்?
ஜனின், இப்ப நம்ம சபை பார்வையிலிருந்து, அதாவது நம்ம
லவோதிக்கியா சபையின் பார்வை
பார்வையிலிருந்து இஸ்ரேல் பார்க்கும் போது சில விஷயங்கள் நம்ம கவனிக்கிறோம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த காலக்கணக்கு பார்வையில பார்த்தா இஸ்ரேல் உடைய சரித்திரத்துல சில விஷயங்கள் 70 வருஷம் கழிச்சு நடக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 1808 நெப்போலியன் பொனபார்ட் அனுமதி கிடைச்சு யூரோப்புடைய இருக்கிற யூதர்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சான்ஹீத்ரன் ஆலோசனை சங்கம் திருப்பி அவங்க கூடிட்டாங்க. அந்த திருப்பி கூட்டி சேர்க்கும் போது அந்த சான்ஹீத்ரன் மூலமா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, நம்ம முயற்சி பண்ணோம் இஸ்ரேல் உடைய திரும்பி ஸ்தாபிக்கப்படுதல். இது 1808. எக்ஸாக்ட்லி 70 பின்னாடி 1878 பெட்டா டிக்வா, நம்ம தெரியும் பெட்டா டிக்வா மாத்திரம் இல்ல, 1878 அந்த அழகான பாட்டு ஹத்திக்வா அந்த வருஷத்துல தான் எழுதிட்டாங்க. அந்த வருஷம் 1878. இப்போ நம்ம காலக்கணக்கில் பார்க்கும்போது இன்னும் 70 பின்னாடி 1948 அவங்களுடைய தேசம் திரும்பி ஸ்தாபிக்கப்படுது. இப்ப நம்ம 70 கணக்கு எடுத்தா 1948 இருந்து அது வந்து நிக்குது 2018. இப்ப என்ன மிச்சம் இருக்குது இஸ்ரேலுக்கு, என்னதான் பேலன்ஸ் இருக்கு தீர்க்கதர்சனம் நிறைவேற்றதுன்னா, இஸ்ரேல் தேசம் ஆயிட்டுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் இஸ்ரேல் ராஜ்யத்தின் தேசம் ஆகணும். எனக்கு நீங்க பாக்குறோம் அந்த உளுந்து எலும்புகளுடைய பள்ளத்தாக்குல கடைசி சீன், அந்த சுவாசம் வரும்போது அவங்க எலும்புறாங்க ஒரு மிகப்பெரிய சேனை. அது என்ன விஷயம்னா, எலும்புறது பைபிள்ல குறிக்குது ஆளுகை செய்யறது. சோ அவங்க ஆளுகைக்குள்ள உட்படுறாங்க, மிகப்பெரிய சேனை. ஞாபகம் வைக்கணும், இது இஸ்ரேல் தேசம் இந்த இருக்கிற தீர்க்க தரிசனத்துல அந்த எலும்புகள் வந்து அவங்களுடைய நம்பிக்கையை குறிக்குது. அது மிகப்பெரிய இருக்கிற சேனை, அடையாள உவமை பாஷையில அது குறிக்குது அவங்களுடைய மிகப்பெரிய மகிமை, ராஜ்யத்தின் மகிமை அது வெளிப்படும் உலகத்துல. சோ இது வந்து ஷேர் பண்றோம், இந்த காரியத்தை நம்ம எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த விஷயம்.
தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். இனிமொரு தாட் ஏதாவது தாட் இருக்கு? கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 5 கேள்விகள் மற்றும் அதற்குரிய குழு கலந்தாய்வை நாம் கேட்டோம். இப்பொழுது நேரம் மிகவும் குறுகியதா இருக்கிறபடினாலே ஒரு ஒரு வாய்ப்பு சகோதரர் இமானுவேல் அவர்களிடத்துல ஆடியன் சார்பாக, நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிற நம்ம சார்பாக ஏதேனும் கேள்விகள் கேட்க விரும்பினால் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி கேட்கும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். சகோதரர் இமானுவேல் அதற்கு ஒத்துழைப்பு தரும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். மற்றும் சகோதரர் ரிச்சர்ட்,
please come forward. கொஞ்சம் ஆடியன்ஸ் நம்ம சகோதர சொல்லிட்டு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா நீங்க கேட்ட உடனே சொல்லுங்க.
ஏதேனும் கேள்விகள் எழுதி ஒருவேளை பேப்பர்ல இருந்தாக்க நீங்க தாராளமா கொடுக்கலாம்.
நேரம் குறைவாக இருப்பதனால சற்று விரைவாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் ஒன்று அல்லது இரண்டு கேள்விகள் நீங்க கேட்டீங்கன்னா கூட போதும், சகோதரர்கள் இங்க சொல்லிடுவாங்க. கைகளை உயர்த்துங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கைகளை நீங்க ஏதாவது உயர்த்தலாம், சகோதரர்கள் அங்க வருவாங்க, அது உதவியா இருக்கும். இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் சம்பந்தமான கேள்வியாக இருந்தால் கொடுங்க.
கேள்வி இதுதான் பேனலிஸ்ட், இஸ்ரேல் தேசம் ஏன் 1948 சுதந்திரம் பெற்றது? ஏன் 1940 அல்லது 50 பெறவில்லை? டைம் ப்ராஃபஸி ஏதேனும் உள்ளதா? க்வெஸ்சன் நம்பர் 2, எருசலேம் ஏன் 1948 கைப்பற்றப்படவில்லை, 1967 கைப்பற்றப்பட்டது ஏன்? ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் சுதந்திரம், இரண்டாவது கைப்பற்றப்பட்டது. டைம் ப்ராஃபஸ் ஏதாவது இருக்கு?
இது ஆக்சுவலி ஒரு டைம் ப்ராபஸி நான் பேசவே இல்லை, இப்ப தூண்டி எடுக்கிறீங்க வேலையை. அதாவது ஏற்கனவே அந்த இருக்கிற விஷயம் நம்ம பார்த்தாச்சு. அந்த 1948 வந்து அந்த 70 சீக்வன்ஸ்ல நம்ம பாக்குறோம். 1808, 1878, 1948 அந்த சீக்வன்ஸ்ல பார்க்கும்போது தான் அந்த விஷயம் பார்த்தோம். பட் 1967 அந்த பாயிண்ட் இப்ப கேட்கும் போது அது கூட ஒரு சீக்வன்ஸ் என்ன எப்படி போகுதுன்னா ஒரு ஜூப்ளி 50 சீக்வன்ஸ்ல போகுது. அந்த ஜூப்ளி 50 சீக்வன்ஸ்ல 1917 ஜெருசலம் நகரம் கேப்சர் ஆயிடுச்சு ஆட்டோமன் டர்க்ஸ்ல இருந்து, விடுதலை ஆயிடுச்சு ஜெருசலம் நகரம் 1917. எக்ஸாக்ட்லி 50 வருஷம் பின்னாடி 1967 என்ன பாக்குறோம்னா பழைய ஜெருசலம் புதிய ஜெருசலம் ரெண்டோ கேப்சர் ஆயிட்டு யூனிஃபை ஆயிடுச்சு. இது ஒரு ஜெருசலம் ஆயிடுச்சு 1967. ஆனா இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அதுக்கிருந்து ஒரு 50 வருஷம் போட்டானா 2017 இது சம்பந்தமா என்ன ஜூப்ளி குறித்தான விஷயம் நடக்கணும்னா ஒருவேளை இஸ்ரேலுடைய காப்பாத்துதல் 3 போர்ல மற்றும் ஆவிக்குரிய ஜெருசலம் புதிய ஜெருசலம் உடைய வெளிப்பாடு. இது வந்து ஒரு நம்ம முன்னாடி இது ஒரு
சிந்திக்கிறது. சரி, தேங்க்யூ பிரதர். அது ரிலேட்டடா நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் பிரதர் பிரபாகர்? தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர்.
வேற ஏதாவது கேள்விகள்? பேனலிஸ்ட், இஸ்ரேலின் ஒரிஜினல் பவுண்டரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பாலஸ்டைன் காசா சிரியா பவுண்டரிக்குள் கொண்டு வரப்பட்டு விடும். இதுவே ஒரு விதத்தில் கூட்டி சேர்க்கப்படுதல் தானே
பிரபாகர்?
இஸ்ரேலின் ஒரிஜினல் பவுண்டரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பாலஸ்டைன் காசா சிரியா பவுண்டரிக்குள் கொண்டு வரப்பட்டு விடும். இதுவே ஒரு விதத்தில் கூட்டி சேர்க்கப்படுதல் தானே?
சரி, ஆனா அதுல கேள்வி என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஆனா அந்த கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு,
நான் நினைக்கிறேன் பூமியுடைய கூட்டி சேர்த்ததால் பத்தி பேசுறாங்க.
பூமி கண்டிப்பா கண்டிப்பா தேசம் கிடைத்த மாதிரி தான், பட் அது எப்படி நடக்கும் என்பதுதான் நம்முடைய ஆராய்ச்சி. ஏன்னா அதற்கு முதல்ல அவர்கள் தேவனுடைய வசனத்தை நம்பணும், அந்த வசனத்தில் இருப்பதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். சோ இது சாதாரணமாக உலகத்தின் மனுஷங்கள் கிட்ட நடக்கிறது எதிர்பார்க்க முடியாது. நாம் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வசனத்தை நம்புறோம், அதுல தேவன் கொடுத்த எல்லைகள் தான் உண்மையான எல்லைகள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அது கண்டிப்பா தேவன் மாட்டுவேன் என்று சொல்றார், அது மாறும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா அது அப்படி சாதாரணமாக உலகத்தின் ஜனங்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியாது.
இந்த முயற்சி ஒருவேளை சகோதரர் முயற்சி பண்ணுனா, இன்றைக்கு சைனா வெளியிட்டிருக்கிற இந்தியன் மேப் பார்க்கலாம், பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிற இந்தியன் மேப் பார்க்கலாம். பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிற இந்தியன் மேப்ல நம்ம காஷ்மீர்ல பல பாகம் இல்லை. அவங்க சொல்றாங்க இதுவரைக்கும் எனக்கு, இவங்க சொல்றாங்க அது வரைக்கும் எனக்கு. நாமளே வச்சிருக்கிறோம் 4 சென்ட், அதுல ஒரு வேலி போட்டு ஒரு அடி எனக்கு தான் சொல்றோம். மனுஷனுடைய முயற்சியில கண்டிப்பா இது நடக்காது. ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல இன்றைக்கு நாடுகள் கிடையாது. அதனால தான் நம்ம இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவன் செய்யக்கூடிய விஷயமாகத்தான் அந்த பவுண்டரி நடக்கும்.
தேங்க்யூ, தேங்க்யூ.
ஒருவேளை இது கடைசி கேள்வியாக இருக்கலாம். கேள்வி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ் தர் எனி இவெண்ட் இன் இஸ்ரேல் டு இண்டிகேட் த கம்ப்ளீஷன் ஆஃப் த சர்ச்? இஸ் தர் எனி இவெண்ட் இன் இஸ்ரேல் டு இண்டிகேட் த கம்ப்ளீஷன் ஆஃப் த சர்ச்? சபையினுடைய நிறைவேறுதலுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடியதான ஏதாவது சம்பவங்கள் சபை நிறைவேறுதலுக்கு இணையாக இருக்கக்கூடியதான ஏதாவது சம்பவங்கள் சொல்ல முடியுமா?
சம்பவங்கள் சொல்ல முடியும்.
இஸ்ரேலில் இருந்து Is there any event in Israel to indicate the completion of the church?
ஒரு வேளை நாம் விசுவாசிக்கிறபடி சங்கீதம் 83 தற்போது வரைக்கும் நிலவிக் கொண்டிருக்கிற இஸ்ரேல் மற்றும் அரேபியர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்குமாயின், இருக்குமேயானால் தேவன் அந்த காரியங்களை அவிதமாகவே வைத்து அதை நிறைவேற்றி காண்பிப்பாரேயானால் கண்டிப்பா அது ஒரு சின்ன அடையாளமாக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சபையாக நாம் இங்கிருந்து பார்க்கும் போது கண்டிப்பா யாக்கோபின் நிக்கட்டு காலத்துக்கு முன்பு சபையினுடைய மகிமை நிறைவடைஞ்சிடும். ஆனா யாக்கோபின் நிக்கட்டு காலத்துக்கு தேவைப்படுகிற ஒரு சூழலை சங்கீதம் 83 குறிப்பதாக நாம் விசுவாசிக்கிறோம். அதுல மாற்று கருத்துக்களும் உண்டு நம்ம சகோதரர்கள் மத்தியில. ஆனா ஒரு வேளை அது தேவன் நாம் விசுவாசிக்கிற கோணத்துல நிறைவேற்றினா ஒரு வேளை அதுக்கு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கலாம், அந்த காலத்தை ரொம்ப நெருங்கி இருக்கிறோம் என்று. மற்றபடி துல்லியமாக சொல்வதற்கு இல்ல, இதுதான் நாம் சொல்ல முடியும்.
தேங்க்யூ. ஒருவேளை நாம் இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் தேவ கிருபையில ஆராய்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை நாளைய தினத்திலேயே இஸ்ரேல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வார் தொடங்குச்சுன்னா, நாளை வருதினத்துல அல்லது அடுத்த மாதத்துல மேபி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா தேவன் கொடுத்தாருன்னா, நாம் அதை ஒரு ஈவெண்டா மிக முக்கியத்துவப்படுத்தி கணக்கில் கொள்ளணும். ஏனென்றால் அந்த ஒரு வார், அந்த ஒரு போர் நிச்சயமாக ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்த போகுது. அதன் மத்தியத்தில் இந்த சபையினுடைய விசேஷித்த ஓட்டம் நிறைவடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சகோதரர் சொல்லி வண்ணம் சங்கீதம் 83 சங்கீதத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளை நாம் மிகவும் உன்னிப்பாக மிகுந்த கவனத்தோடு நாம் கவனிக்கணும், ஜாமக்காரருக்கு ஒப்பாக. ஆகவே அந்த வகையில் நம்முடைய பார்வை இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகள் மேலும் தீர்க்க தரிசனத்தின் பார்வையாக வைத்தோமையானால் நிச்சயமாக அவைகள் நம்முடைய ரட்சிப்பை நாம் அடைவதற்கு அது பேருதவியாக இருக்கும்.
அல்லது இன்னொரு கோணத்துல கூட அந்த மாற்று கருத்தையும் உங்கள் முன்பு தாழ்மையா வைக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னாலும் கூட எசேக்கியல் 38:11 வசனத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன், சுகத்தோடு பயப்படுத்துவார் இல்லாமல் நிர்விசாரமாய் இஸ்ரேல் குடியிருக்கக்கூடிய ஒரு சூழல், அது யுத்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழல்ல ஒருவேளை தேவன் காண்பிப்பாரே ஆனால் அது யாக்கோபின் நிக்கட்டு காலத்துக்கான ஏற்ற சூழல். யாக்கோபின் நிக்கட்டு காலத்துக்கு ஏற்ற சூழலா இருக்கும் போது அது நமக்கு நம்முடைய ரட்சிப்பு அதிகமாக சமீபத்திருப்பதற்கு ஒரு அடையாளமாக பயன்படுத்தும்.
மிக முக்கியமான அடையாளம் சொல்லுங்க.
மிக முக்கியமான அடையாளமா பயன்படுத்தும்.
நிர்விசாரமா அமைதியாக இருந்தார்.
அமைதியாக
ஒரு மிக முக்கியமான அடையாளமாக அந்த அமைதி, இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு அமைதி, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த வசனம் பிரபா சொன்ன வசனத்துக்கு ஒரு கருத்து சொல்லலாமா?
சொல்லலாம், தாராளம் சொல்லலாம்.
பிரபா சொன்ன வசனம் அந்த எசேக்கியல் 38:11 இங்கிலீஷ்ல அன்வால்டு வில்லேஜஸ் இல்லைங்களா, தமிழ்ல
மதில்கள் இல்லாத பட்டணம்,
கிராமங்கள்,
பட்டணம்,
பட்டணம் பட்டணம் அது நல்ல டிரான்ஸ்லேஷன் இல்லைங்க
நகரம்
ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து பாருங்க அன்வால்ட் வில்லேஜஸ்
வில்லேஜஸ்
வில்லேஜஸ்னா கேட்டாக்கா ஆரம்ப மனுஷன் கூட்டி சேர்க்கிற விதம் வில்லேஜ்
கிராமம்
அப்ப ஏன் இப்படி சொல்லிக்குதுன்னா எனக்கு இஸ்ரேல் இன்னைக்கு வில்லேஜஸ் எப்படி சொல்லலாம்னா அநேக ஊர்ல இருந்து கூட்டு சேர்த்து வந்துக்குது இஸ்ரேல் இத்தியோப்பியன் ஜூஸ் இந்தியன் ஜூஸ் அமெரிக்கன் ஜூஸ் ரஷ்யன் ஜூஸ் அநேக வில்லேஜஸ் அநேக கிராமங்கள் இப்ப இந்த அன்வால்ட் வில்லேஜஸ் விஷயம் என்னுடைய தாட் என்னன்னா இது குறிக்குது அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது அந்திகிறிஸ்துடைய இருக்கிற உண்மை நிலை வெளிப்படும் போது அந்த டைம்ல அவங்களுடைய நேசர் அவங்களை விடும் போது மறக்கும் போது அந்த டைம்ல இந்த இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை எனக்கு இப்ப பாதுகாப்பு அவங்களுடைய ஸ்ட்ராங் பாதுகாப்பு அவங்க ஸ்ட்ராங் செவர் யார் நம்ம பாக்குறோம்னா யுஎஸ்ஏ பிரிட்டன் பட் அந்த இந்த வசனம் என்னுடைய தாட் என்னன்னா இது குறிக்குது அந்த சமயம் எப்போ இந்த சந்தர்ப்பம் அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா பயங்கரமா பாதிக்கப்பட்டு ஐநா சபையில வரத்துக்கு முடியாது அந்த சந்தர்ப்பத்துல அட்டாக் பண்ற சூழ்நிலை இது வந்து என்னுடைய தாட் இந்த வசனத்துக்கு
இது ஒரு அடையாளமாக கூட ஒரு வேலை
இதுதான் ஒரு முக்கியமான அடையாளம் எப்போ சபை அந்த ஃபைனல் சாட்சி கொடுக்கும் மத்திய 24:14
ஏன்னா அந்த சூழல் யாக்கோபு கிட்ட காலத்துக்கு சமீபமான சூழல் அதற்கே சமீபம் என்று சொன்னால் சபையினுடைய மீட்புக்கு மிக
மிக சமீபம் வெரி நியர் வெரி நியர் தேங்க்யூ
ஆனா இது ரொம்ப சீக்கிரமா சம்பவிக்கலாம் இது பாயிண்ட் கூட நம்ம ஞாபகம் வைக்கணும் இது வந்து உடனோடி சம்பவிக்கலாம் இது விஷயம் நம்ம கொஞ்சம் ரீசன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு ஆப்ஜெக்ஷன் ஏதோ இருக்கா அது நம்ம பார்க்கும் போது ஆப்ஜெக்ஷன்
சொல்ல முடியாது சொல்ல முடியாது
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமயமா இருப்பதால் 21:28 நீங்கள் தலையை உயர்த்தி உயர்த்துங்கள் சொல்ல நம்ம இது இவ்வளவு விஷயம் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஆலோசனைகளை தான் எடுக்க வேண்டியிருக்குது சோ இன்னும் துரிதப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவுதான்
கண்டிப்பா தேங்க்யூ புத்தர் ஓகே சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தங்களது கேள்விகளுக்கும் நன்றி அன்பான சகோதர சகோதரிகளே இந்த குழு கலந்தாய்வினுடைய கன்க்ளூஷன் முடிவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் விசேஷமாக தேவனுடைய இரக்கம் கிருபை மற்றும் அவருடைய தயவு இருந்தது நிமித்தமாக அவருடைய தேசம் தேவனால் குறிப்பிடப்பட்டிருக்கிற என் கண்ணின் மணி என்று குறிப்பிட்டிருக்கிறார் த ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ உபாகமம் 32:9-10 தேவன் அந்த ஜனங்களை அந்த தேசத்தை இவ்வாறாக என் கண்ணின் மணி என்று அவர் குறிப்பிட்டிருக்கார் ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ அந்த ஒரு மிக விசேஷித்த ஒரு நேச வார்த்தை வேற யாருக்கு குறிப்பிட்டிருக்கார் என்று வேதாகமத்தில் நாம் ஆராயும் போது இன்னொரு வகுப்பார் அவர்கள் யார் என்றால் மெய்த்திருச்சபை சகரியா 2:8 என் கண் மணி என்று அவர் மெய்த்திருச்சபையை குறிப்பிடுகிறார் ஆகவே இவ்வளவு நேரம் வரைக்கும் ஒரு கண்ணின் மணி இன்னொரு கண்ணின் மணியை குறித்து ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஆகவே சர்ச்சின் பிளஸ் மாம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற தேவனால் கண்ணின் மணிகளாக கருதப்பட்டு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் தேவன் கண்ணின் மணியாக நேசிக்கிறார் அன்பு கூறுகிறார் அவருடைய சத்தியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் ஆகவே ஒரு கண்ணின் மணியை இன்னொரு கண்ணின் மணியை பார்க்க வைக்கிறார் ஆகவே அன்பானவர்களே இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வையில அவருடைய கண்ணின் மணி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் நம்முடைய ஆவிக்குரிய பார்வையில லவோதிக்கியா சபையின் அங்கமாக இருந்து நிச்சயம் கவனிக்க வேண்டும் ஆராய வேண்டும் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது யூதர்கள் ஒரு தேசமாக திரும்ப கூட்டி சேர்க்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யமாக உயர்த்தப்படக்கூடிய நாட்களிலே நாம் வாழும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அன்பானவர்களே இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களது சொந்த இரட்சகராக இப்பொழுது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூடிய விரைவில் முழுமையாக மெசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது மெசியாவை ஏற்று அவர்கள் தேவனுடைய பூமிக்குரிய ராஜ்யத்தில் தேவனுடைய தேசமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் அவர்களை தேவனால் என் கண்ணின் மணி என்று அழைக்கப்பட்டிருக்கிற அந்த இஸ்ரேல் தேசம் தேவனுடைய ராஜ்யமாக கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தின் பாகத்தில் வெகு விரைவில் ராஜ்யபாரம் நடத்தி இருக்கிறது. அங்கே மேன்மையான உயிர்த்தெழுதலில் தேவனால் உயிர்த்தெழுப்பப்பட்ட இஸ்ரேலின் முற்பிதாக்கள் அங்கே பிரபுக்களாக ராஜரீகம் செய்ய போகிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தெய்வீக திட்டத்தின் நிறைவு பகுதியை அந்த தேசம் தன்னகத்தே பெற்றிருக்கிறது. ஆகவே இன்னொரு கண்ணின் மணி, சகரியா 2:8 குறிப்பிடப்பட்டிருக்கிற மெய்த்திருச்சியின் பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு கடமை பற்றி நாம் ஓரிரு வசனங்கள்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாகத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 122:6 நாம் வாசிக்கலாம், படிங்க. சங்கீதம் 122:6.
எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக.
அன்பானவர்களே, இந்த வசனத்திற்கு நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் கொடுத்த விளக்கத்துல, இந்த மேலான எருசலேம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். யாருக்காகனா, பூமிக்குரிய எருசலேம் என்று குறிப்பிடப்படும் இஸ்ரேல் தேசத்திற்காக, அந்த ஜனங்களுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? Pray for the peace of Jerusalem. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டுதல் செய்வது என்பதின் பொருள் என்னவென்றால், ஒட்டுமொத்த உலகத்திற்கான சமாதானத்திற்காக விண்ணப்பம் செய்வதற்கு அது சமமாகும். அது மாத்திரமல்ல, எவ்வளவாய் எந்த அளவிற்காய் தேவனுடைய திட்டத்தில் அந்த தேசத்தின் அந்த எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த அளவிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் முயற்சியோடு நாமும் இணைந்து நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜபங்களிலே ஒரு புதிய சிருஷ்டியாக லவோதிக்கேயா சபையின் அங்கமாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய ஜபத்தில் கர்த்தருக்கு நாம் விசேஷித்த பங்காளிகளாக இருக்கிறோம். அவர் செய்து வருகின்ற, மெசியா செய்து வருகின்ற பணிகளிலே பிதாவாகி தேவனிடத்தில் அந்த தேசம் மற்றும் எருசலேமின் சமாதானத்திற்காக அவர்கள் தேவனுடைய ராஜ்யமாக கூட்டிச் சேர்க்கப்படுவதற்காக நம்முடைய ஜப தூபங்கள் பரத்தை எட்ட வேண்டும். இந்த ஆவிக்குரிய கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவிக்குரிய வார்த்தைகள் நம்மை நினைப்பூட்டி பக்தி வைராக்கியத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது. லூக்கா சுவிசேஷம் 21:34 நாம் வாசிக்க வேண்டாம், நேரம் குறைவாக இருக்கு. உங்கள் இருதய என்று அவர் இருதயத்தை பற்றி அவர் பேசுறார். ஹார்ட் கண்டிஷன், நம்முடைய இருதயத்தை நாம் செவியாக்க வேண்டும். பி காட் ஆன் யுவர் ஹார்ட். எப்படி என்றால், லூக்கா 21:36 அதற்குரிய வழிமுறையை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இந்த லவோதிக்கிய சபைக்கு விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், இரண்டு மிக முக்கியமான ஆவிக்குரிய வார்த்தைகள். அந்த வசனத்தை நாம் படிக்கலாம், லூக்கா 21:36.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
கண்டிப்பா அன்பானவர்களே, அப்போ விசேஷமா தேவனுடைய இந்த சத்திய வார்த்தை நமக்கு உணர்த்தது, நடக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி தேவனுடைய ராஜ்யத்தில் சேருவதற்கு நாம் எப்போதும் விழித்திருக்க வேண்டும். இந்த சம்பவங்கள் மிக நேர்த்தியாக நமக்கு உணர்த்துகிறது, நாம் ஒரு ஜாமக்காரர் கோப்பாக, தீர்க்க தரிசனத்தின் மாணவர்களாக நாம் விழிப்போடு இருந்து எச்சரிப்போடு இருந்து நிச்சயமாகவே நம்முடைய ஜெப சிந்தனையில மிக நீடிய பொறுமையோடு தேவனுடைய பெரிதான ரட்சிப்பு நம் வாழ்வில் நிறைவேற நாம் காத்திருப்போம், காத்திருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய கடமையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து இங்கே மிக நேர்த்தியாக வலியுறுத்துகிறார், குறிப்பிட்டு சொல்றார். அன்பானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை மற்றும் தீர்க்க தரிசனங்களை கண்ணோக்கி பார்த்தல், அந்த தீர்க்க தரிசன நிறைவேற்றத்திற்கு இசைவாக நாம் நீடிய பொறுமையோடு தேவனுடைய வார்த்தைகளுக்கும் சத்தியங்களுக்கும் கீழ்ப்படிந்து ஜீவித்தல், இவைகளையே தேவன் தற்போது நம் மத்தியத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த தேவனுடைய தேசமான அவருடைய கண்மணி என்று கூறப்பட்டிருக்கிற இந்த தேசம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அந்த தேசம் தேவனுடைய ராஜ்யமாக கூட்டிச் சேர்க்கப்படக்கூடிய விசேஷித்த சம்பவங்கள் இவையாவும் நம்முடைய ரட்சிப்பு நமக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய விசேஷித்த அடையாளங்கள். இந்த அடையாளங்களை நம்முடைய ஆவிக்குரிய பார்வையிலே கருத்தில் கொண்டு நம்முடைய இறுதிய சிந்தனையிலே நிலைநிறுத்தி, இதற்கு இசைவாக நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருடைய அடிச்சுடலை பின்பற்றும் ஜீவியமாக அமைப்போமையானால் நிச்சயம் நாமே அவருடைய வீடாயிருப்போம், அதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27:6 தேவன் அந்த தேசத்தை எவ்விதம் விருத்தியடை செய்து ஆசீர்வதிக்கப் போகிறார் என்ற வசனத்தை நாம் கன்க்ளூஷனாக நாம் வாசிக்கலாம். வசனத்தை படிங்க. ஏசாயா 27:6
யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும்.
அன்பானவர்களே, அப்ப உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள், தேவன் அளிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினால் நிறைக்கும் நாட்கள் இந்த இஸ்ரேல் தேசம் தேவனுடைய ராஜ்யமாக இருந்து செயல்பட்டு கொண்டு வரப்போகிறது. அதற்கே உரிய ஆயத்த ஏற்பாடுகளை தேவன் செய்து வருகிறார். அதுல மகிமையடைந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையடைந்த சபைக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் பங்களிப்பு தேவன் பல்வேறு தீர்க்கு தரிசன வசனங்கள்ல, பல்வேறு ஆவிக்குரிய வசனங்கள்ல உறுதி செய்திருக்கிறார். ஆகவே மாம்சத்தில் நாம் சபை வாய்ப்பில் அழைக்கப்பட்டிருக்கும் போதே அவைகளையெல்லாம் நமக்கு உணர்த்தி அவைகளின்படி ஜீவிப்பதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுவின் மெய் திருச்சபையாகும் தகுதியை பெறுவதற்கும் இந்த இஸ்ரேல் சம்பந்தமான ஆவிக்குரிய பாடங்களை நம்முடைய பிரயோஜனத்திற்கென்றும் நம்முடைய நன்மைக்கென்றும் நம்முடைய தகுதிப்படுதலுக்கென்றும் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த குழு கலந்தாய்வில் ஒவ்வொரு அங்கங்கள் மூலமாக இவ்வளவு நேரம் நீடிய பொறுமையோடு இருந்த உங்கள் யாவருக்கும் எங்களது அன்பையும் வாழ்த்துதலையும் மிகவும் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்வோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் இஸ்ரேல் குறித்தான தீர்க்க தரிசனம் குறித்ததான இந்த பேனல் டிஸ்கஷனை நாம் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரேலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், அதை வேத வாக்கியங்களோடு ஒப்பீடு செய்து நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய ரட்சிப்பானது அது எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்றபடிதான ஒரு சிந்தை நமக்குள் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு சிந்தையோடு கூட தேவன் நமக்கு நியமித்திருக்க கூடதான இந்த ஒரு ஓட்டத்தில் நம்முடைய ரட்சிப்பை நிறைவு செய்யக்கூடியதான வகையில் நாம் ஜீவிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பேனல் டிஸ்கஷன்ல பங்கு பெற்றதான அருமையான சகோதரர்களுக்கு அந்த மனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you.